கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோனா 1:1-3 வரை.
அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான்.
போதும். இந்த அருமையான வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சூசிங் நினிவே ஆர் டார்சிஸ். சூசிங் நினிவே ஆர் டார்சிஸ். நினிவேயை அல்லது தர்சீசை தெரிந்து கொள்ளுதல். நினிவே அல்லது தர்சீசை தெரிந்து கொள்ளுதல். சூசிங் நினிவே ஆர் டார்சிஸ். ரெண்டு பட்டணங்கள் இருக்கிறது, ஒன்று நினிவே, இன்னொன்று டார்சிஸ், தர்சீஸ். ரெண்டுல ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். யோனாவுக்கு அவ்விதமான ஒரு நேரம் வந்தது. நினிவேக்கு போகலாமா அல்லது தர்சீசுக்கு போகலாமா, அவனுக்கு டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. எப்பொழுது அந்த நேரம் வந்தது? கர்த்தருடைய வார்த்தை அவனத்தில் வரும் பொழுது அது வந்தது. The word of God came to the prophet Jonah. Now it is a time to decide whether to go to Nineveh or Tarsis. அவன் எப்பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனத்தில் வரும் பொழுது தான் அவன் சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. 1 என்ன வாசிக்கிறோம்? அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. The word of the Lord came unto Jonah, the son of Amittai. The word of the Lord came to Jonah. இதோ யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்தது என்றால், அவனை ஒரு சூஸ் பண்ணும்படியாக, டிசிஷன் எடுக்கும்படியாக செய்தது. அமீன்.
ஆமென்.
அதே போலதான் இன்னைக்கு the word of God come to us. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல வந்திருக்கு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல என்னிடத்துல வரும் பொழுது the message of the hour இன்னைக்கு மனவாட்டிக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது சூசிங் டைம் ஆகியிருக்கிறது. நம்ம நினிவேக்கு போகலாமா அல்லது தர்சீசுக்கு போகலாமா? அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வராத வரைக்கும் அவன் டிசிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் மக்களை நம்ம பார்க்கிறோம், டினாமினேஷன் மக்களை நம்ம கவனிக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் இட் இஸ் நாட் த டைம் ஆஃப் டிசிஷன், இட் இஸ் நாட் த டைம் ஆஃப் சூசிங். எப்பொழுது அவங்க சூஸ் பண்ண பேரும், நம்ம போய் அந்த செய்தியை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் இட்ஸ் அ டைம் ஆஃப் சூசிங். அவள் வந்து எதை தெரிந்து கொள்வது? நினிவேயா அல்லது டார்சிஸா? தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதா அல்லது டினாமினேஷனை தெரிந்து கொள்வதா? கர்த்தருடைய வார்த்தையின் வழியில வருவதா அல்லது தங்களுடைய சொந்த வழியிலேயே கண்டினியூ பண்ணுவதா? அது அவங்களுக்கு சூசிங் டைமா மாறியது. கர்த்தர் என்ன சொன்னார்? 2 வாசிக்கலாம்.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அது ஒரு மகா நகரம். 3 பிரயாணம் செய்து அதை சுற்றி வரணும்னா 3 ஆகும். சென்னையை போல ஒரு மகா நகரம், கிரேட் சிட்டி. நீ அதற்கு விரோதமாக பேச வேண்டும். அந்த சிட்டியினுடைய பாவங்களை கடிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை வந்து வெட்டி இருக்கிறது. எமோரியருடைய அக்கிரமமானது அது நிரம்பினது. சோதோம் குமாரவின் அக்கிரமமானது தேவ சமூகத்தை எட்டினது. அதே மாதிரிதான் இப்பொழுது நினிவேயின் அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டிக்கு. நினிவே என்ன ஒரு சிட்டி? இட்ஸ் நாட் எ காட் சிட்டி. அது வந்து அவிசுவாசிகள் தான் அங்கே வாழுகிறார்கள். அது தேவனுடைய நகரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிற ஒரு இடம் அல்ல. ஆனாலும் அந்த பட்டணத்தையும் தேவன் பார்க்கிறார். இந்தியா வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி கிடையாது. இந்தியாவில் எல்லா மதங்களும் இருக்கிறது. இது ஒரு செக்குலர் கண்ட்ரி, இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆனாலும் ஆண்டவர் எல்லா தேசங்களையும் பார்க்கிறார். அது எந்த தேசமாக இருந்தாலும் அதனுடைய அக்கிரமம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு பார்க்கிறார். அது உச்சகட்டத்துக்கு ஏறும் பொழுது நியாய தீர்ப்பு வரும். இப்பொழுது இந்தியாவினுடைய பாவம் உச்சகட்டத்துக்கு போயிட்டு நம்முடைய தேசத்தின் பாவம் அதிகரித்ததுனாலதான் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. உலகம் முழுசும் பாவம் அதிகரிச்சதுனால்தான் உலகத்துக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன வருமானு மனுஷனுக்கு தெரியாது. ஆனா மனுஷர்கள் அதை ரியலைஸ் பண்ணுவது கிடையாது. தேசமானது அதை உணர்வது இல்லை. எதனால நமக்கு இந்த நியாய தீர்ப்பு வருது என்று ஜனங்கள் அதை உணர்வது இல்லை. சொன்னாலும் அதெல்லாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. உடனே அதை வந்து கிரிமினலா, அதை மத சம்பந்தமா அதை ஒன்று பண்ணி அதை வந்து குழப்பி அது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். ஜனங்களுடைய மனநிலைமைகள்லாம் ரொம்ப கிரிமினலாக இருக்கிறது. உண்மையை சொன்னா அவங்களால புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. உண்மைக்கு விரோதமாக வருவார்கள். இதுதான் நம்ம வாழுகிற உலகமாக இருக்கிறது. இப்பொழுது யோனாவை பார்க்கும் பொழுது யோனா வந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசியா இருக்கிறான். ஒன் ஆஃப் த மைனர் ப்ராஃபெட். The word of God always comes to the prophet. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்க தரிசனத்தில் வருகிறது. இவன் ஒரு ஜூபிஸ் ப்ராஃபெட்டாக இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். அவங்க ஒன் காடை பிலீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் மோசை நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு லா இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்கிறது. அவங்களுக்கு சில முறைமைகள் இருக்கிறது. அதன்படி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டு அந்த தேசமானது கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு ஒழுங்கு கிரமமான மக்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு ஒழுங்கு கிரமமான மக்கள் உலகத்திலே அவர்கள் விசேஷித்த ஜனங்கள். இப்பொழுதும் அவர்கள் உலகத்திலே விசேஷித்த ஜனங்கள். 13 அரப் கண்ட்ரிஸ் அவங்களை ஜெயிக்க முடியல. அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய ஒழுங்கு, அவங்களுடைய எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. அவங்க தேவனுடைய ஜனங்கள். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்கே தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் அந்த தேசத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். இப்பொழுது அவனை வந்து ஒரு புரஜாதி பட்டணத்துக்கு, யூதர் அல்லாத இஸ்ரவேல் அல்லாத விக்கிரங்களை வழிபடுகிறதானே அந்த நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அவன் நினைக்கிறான், இட் இஸ் அ ஹார்டர் வே. கொஞ்சம் தேவபக்தி இருந்தா அந்த ஜனங்கள்கிட்ட, கொஞ்சம் ஒழுங்குக்கிறமா இருந்தா அவனுக்கிட்ட போய் சொல்லலாம். இப்ப இவங்ககிட்ட போய் சொன்னா நம்ம தெருவில் போய் பிரசங்கம் பண்ணா உடனே RSS காரங்க வந்து நீங்க வரக்கு பெர்மிஷன் வச்சிருக்கிறியா, நீ யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தா, உடனே பைபிளை கொளுத்தி தீ கொளுத்தி போடுவாங்க. பல கேள்விகளை கேட்டு துரத்துறவங்க. இப்பொழுது நம்ம இந்தியா தேசம் அந்த மாதிரி இருக்கு. அதனால்தான் நியாய தீர்ப்பு வருது. அப்படி ஒரு அந்த ஜனங்கள் அவிதமான ஜனங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா அதுக்கு விரோதமாக வருவார்கள். அந்த ஜனங்களுடைய மனப்பான்மை சரியில்லை. இதனால அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறது? இன்னொன்னு, அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள், ஐடல் வர்ஷிப் பீப்புள் வந்து அவளுக்கு ஒரு ஒழுங்கு கிடையாது. வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கிடையாது. ஒரு நல்ல மனப்பான்மை இல்லாத ஜனங்கள் ஏதாவது கெட்டு அழிஞ்சிட்டு போறாங்க. நியாய தீர்ப்பு வந்து ஆண்டவர் அவங்களை அழிச்சிட்டு போறாரு. நம்ம போய் அதுக்கு விரோதமா என்ன பிரசங்கம் பண்றது? இவ்விதமாக யோசிக்கிறான். அது ஒரு ஹார்டர் வேயா இருக்கிறது. அந்த ஜனங்கள் இவனுக்கு, அந்த ஜனங்கள் மேல இவனுக்கு ஒரு பாரம் இல்லை. அந்த ஜனங்களுக்கு போய் வார்த்தையை பிரசங்கம் பண்ணினால் அவங்க வந்து எதிர்த்து நிற்பாங்களே, நமக்கு விரோதமா வருந்துருவாங்களே இப்படின்னு மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கிறது. ஒரு காலத்துல வந்து சீரணி அரங்க இருந்துச்சு. அங்க கூட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு பீச்சில். அந்த சீரணி அரங்கம் இடிக்கப்பட்டது. இப்பொழுது மத சம்பந்தமான ஆட்சியும் இந்தியா தேசத்துல வந்ததுனால எங்கேயும் பிரசங்கம் பண்றதே கிடையாது. அங்க பப்ளிக் மீட்டிங்கே கிடையாது. ஸ்ட்ரீட் பிரீச்சிங்கே கிடையாது. ஓபன் ஏர் மீட்டிங்கே கிடையாது. ஒரு காலத்துல சென்னையில எங்க பார்த்தாலும் ஓபன் ஏர் மீட்டிங் தான். அது ஒரு காலம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னதாக எங்கேயும் பார்த்தாலும் சுவிசேஷ மையம், எல்லா தெருவிலையும் மீட்டிங். இத மெரினா பீச்சில் அடிக்கடி கூட்டங்கள் நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அது சென்னை பட்டணம் அவிதமாக இருந்தது. இப்பொழுது அது வித்தியாசமாக மாறிவிட்டது. ஜனங்களுடைய மனப்பான்மை வித்தியாசமாக மாறிவிட்டது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு மாறிவிட்டதுனால இந்த ஜோனா பயப்படுறான். அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சரியில்லை, ஜனங்களுடைய மனப்பான்மை சரியில்லை. ஐடல் வர்ஷிப் பீப்புள், அவங்களுக்கு போய் தேவனை பற்றி சொன்னால், நியாய தீர்ப்பை குறித்து சொன்னால் அவங்க நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம ஏன் அங்க போறது? என்று சொல்லி அவன் வந்து இட் இஸ் அ ஹார்டர் வே, அதனால எப்படி நாம அங்க போக முடியும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உடனே கீழ்ப்படியணும். அது எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது மிலிட்டரி கமாண்ட்மெண்ட், அங்க வந்து கட்டளை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மிலிட்டரியில் கட்டளை பண்ணா சோல்ஜர் வந்து மார்ச் பண்ணணும். அவங்க என்ன கேள்வியும் கேட்க கூடாது. அதே போல என்னது கர்த்தர் சொல்லுவார் என்றால் சுப்ரீம் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கிறது. அதனால சுப்ரீம் அத்தாரிட்டி உடைய தேவன் சொல்லுகிறார், உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது எவ்வளவு ஹார்டர் வே ஆயிருந்தாலும், நம்முடைய நினைவுகளுக்கு அது வித்தியாசமானதாக இருந்தாலும், ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் யோனா என்ன செய்கிறான் என்றால் அவன் சூஸ் பண்ணுகிறான், நினிவேயை விட்டுவிட்டு அவன் வந்து டார்சிஸ்
தெரிந்து
கொள்ளுகிறான் போய் என்று சொல்லும் பொழுது இவன் தர்சீசுக்கு போகிறான். ஜோனா ரோசப் டு ஃப்ளீ அண்ட் டு டார்சிஸ் ஃப்ரம் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். From the presence of the Lord. இங்க நினிவேக்கு போனால் தேவனுடைய பிரசன்னை இருக்கும். இப்பொழுது அந்த வழியை விட்டு அவன் சொந்த வழிக்கு போகும்பொழுது, டார்சிஸ் போகும்பொழுது, அது flee from the presence of God. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறான். Went down to Joppa. இதோ துறைமுக பட்டணம் ஜோப்பா. இதோ யோப்பாவுக்கு போய் அங்கே ஒரு கப்பலை கண்டு அவன் கூலி கொடுத்து டிக்கெட் வாங்கி என்ன செய்கிறான் என்றால் to go with them and to Tarsis from the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அங்க என்ன எழுதியிருக்கு மறுபடியும் அங்க என்ன சொல்லி இருக்கிறது? From the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தினின்று அவன் விலகி அவன் தர்சீசுக்கு போகும்படியாக கப்பல் ஏறினான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு போகும்படியாக கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. That's not the city he was called to preach. இது அங்க வந்து தர்சீசுக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆனால் இவனோ வந்து தன்னுடைய சொந்த வழியின்படி போகும் பொழுது go unto Tarsis from the presence of the Lord. தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறான். தேவனுடைய சமூகம் வந்து அவனை விட்டு விலகுகிறது. அவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறினான் என்று நம்ம இங்க பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. God sent a message through a prophet. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக மெசேஜ் ஆஃப் God sent us in these last days. இந்த கடைசி காலத்தில் செய்தி நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மெசேஜ் வந்து ஜனங்களுக்கு விரோதமான செய்தி, பாவிகளுக்கு விரோதமான செய்தி, டினாமினேஷனுக்கு விரோதமான செய்தி. இந்த செய்தியை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை நம்மளத்துல வந்திருக்கிறது. நீ போய் அதை பிரசங்கம் பண்ணு, நினிவேக்கு போய் என்று சொல்லும் பொழுது அவன் நினிவேக்கு போகாதபடி போனான். நமக்கும் எல்லோருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து இந்த மெசேஜ கொடுத்திருக்கிறார். இட் இஸ் எ மெசேஜ் ஆஃப் டெலிவரன்ஸ். கீழ்ப்படியவர்களுக்கு இது விடுதலையின் செய்தியா இருக்கிறது. பட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் டிஸ்ஒபீடியன்ட் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட் மெசேஜ். கீழ்ப்படியாதவர்களுக்கு இது நியாய தீர்ப்பின் செய்தியாக இருக்கிறது. இந்த மெசேஜ் வந்து இட் இஸ் எ மெசேஜ் ஆஃப் கிரேஸ் டு தோஸ் ஹூ அக்செப்ட் த மெசேஜ். இந்த மெசேஜை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது கிரேஸ் ஆகி இருக்கிறது. மெசேஜை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அது அவளுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அவிதமான மெசேஜை நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் யாருக்கு நம்மை சொல்ல ஏவுகிறாரோ உடனே அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு பேடன் வரும் பொழுது நம்ம சொல்லாம இருந்தா நம்மளால அதை அடக்கி வைக்க முடியாது. நம்ம வார்த்தையை போதிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் வந்து டெலிவரன்ஸ் கொண்டு வருகிறார். He wants to bring deliverance. கர்த்தர் வந்து விடுதலை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் வந்து கிரேஸ் கொண்டு வருகிறார். கர்த்தர் redemption கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய எல்லாரையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். இந்த நேரத்தை அவர் அறிந்திருக்கிறார். இட்ஸ் அ டைம் ஆஃப் பிரஷர். இப்பொழுது உலகத்தில் வந்து அதிக அழுத்தங்கள் இருக்கு, மன அழுத்தங்கள் இருக்கிறது. அன்எக்ஸ்பிளைனபிள் பிரஷர். We are under the complexity of our time we live in. இப்பொழுது நம்ம வாழ்ந்திருக்கிறதும் ஒரு குழப்பமான ஒரு நேரம். ஒவ்வொரு தனிப்பட்டவங்களுக்கும் மனசில் நிறைய குழப்பம் இருக்கிறது. ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் குழப்பம் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் குழப்பம், இது மன அழுத்தங்கள் இருக்கிறது. அதனால டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மனுஷனுக்கு வருகிறது. இவ்விதமான ஒரு காலத்தில் வந்து கர்த்தர் நமக்கு ஒரு மெசேஜை கொடுத்து நீ அதை சொல்லுங்கிறார். இது அவங்களுக்கு விடுதலை தரும், இது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும், ரெடெம்ஷனை தரும். ஆனால் உலகம் வந்து அவிதமாக இருக்கு. யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. அவங்களுடைய பிரச்சனையே ஜாஸ்தி. ஒவ்வொரு காலத்துக்கும் ப்ரெஷர் இருக்கிறது. பிரதம் தியத்தீரன் சர்ச்சேஜ் என்ற செய்தியிலே அவர் சொல்லுகிறார், The word for burden is weight or pressure. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. Each age had its pressure. ஒவ்வொரு காலத்துக்கும் ப்ரெஷர் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கிரேட் பேர்டன் ஆஃப் த லாஸ்ட் ஏஜ். இந்த கடைசி காலத்தினுடைய பாரம் என்னவென்றால், த ப்ரெஷர் ஆஃப் ரிச்சஸ். பெரிய பணக்காரங்களாக மாற வேண்டும். அவங்கள விட நம்ம ஃபேமிலி பணக்காரங்களாக இருக்கணும். அவங்க பிள்ளைகளை விட நம்ம பிள்ளைகள் அதிகமாக படிச்சிருக்கணும். இதுதான் பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி புத்தி வருது. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா படிக்காது, எல்லாம் ஃபெயில் ஆகும். நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய படிச்சிருக்கு. அந்த பிள்ளைகள் சரியா சம்பாதிக்கல, நம்ம பிள்ளைகள் நிறைய சம்பாதிக்குது. பிரஷர் ஆஃப் ரிச்சஸ் என்ன சொல்லுகிறார் இந்த காலத்து. த லாஸ் ஏஜ் இஸ் த பிரஷர் ஆஃப் ரிச்சஸ். சாஃப்ட் லிவிங், ரொம்ப சொகுசா வாழணும். வேலையே செய்யக்கூடாது. படுத்து படுத்து சாப்பிட்டுட்டு தூங்கி எழும்பணும். வேலை வேலை செய்யாமலே நமக்கு கை நிறைய காசு வேணும். நல்ல செலவு பண்ணணும். சாஃப்ட் லிவிங், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், தங்குறதுக்கு எல்லா வசதியும் வேணும். ஆனால் வேலை செஞ்சிடக்கூடாது. சாஃப்ட் லிவிங் அண்ட் நர்வஸ் டென்ஷன் இன் அ காம்ப்ளெக்ஸ் ஏஜ் தட் வி சீம் அன்ஃபிட்டட் டு லிவ் இன். நர்வஸ் டென்ஷன், ரொம்ப எல்லாருக்கும் டென்ஷன் வருது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு டென்ஷன் ஆயிரும். நமக்கு அதை சகிக்கிறதுக்கு பொறுமை வராது. இதனால அவிதமான ஒரு நர்வஸ் டென்ஷன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நமக்கு ஓவர் டென்ஷன் ஆயிரும். அதிகமாக சத்தம் போடுது, கத்துறது. அதை பொறுமையா நம்ம காத்திருந்து அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நினைப்பதில்லை. அவ்விதமான சூழ்நிலைகள் நமக்கு டெய்லி ஏற்படும். அதனால அன்ஃபிட்டட் டு லிவ் இன். இந்த உலகமானது நம்ம வாழ்வதற்கு அன்ஃபிட்டா இருக்குது. அது வந்து சகுதி சரியில்லை. The fourth age seemed to have a clear cut burden. நாலாவது சபை காலம், தேத்திரா சபையின் காலம் வந்து அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு பாரம் இருந்தது. அங்க ரோமாபுரியினுடைய கொள்கைகளை அவங்க மறுதளித்தால் கொலை செய்யப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கத்தோலிக்க உபதேசத்தை புறக்கணித்தால் உடனே கொலை செய்யப்படுவார்கள். அவங்களுக்கு அவ்விதமான ஒரு பிரஷர் இருந்தது. ஆனாலும் எலெக்ட் பீப்புள் வார்த்தைக்காக நின்றார்கள். ஆமென்,
ஆமென்.
கிரேட் பேர்டன் ஆஃப் தி லாஸ்ட் ஏஜ். இந்த கடைசி காலத்துடைய கிரேட் பேர்டன் என்னவென்றால், பிரதர் பிரானம் சொல்லுகிறார், பிரஷர் ஆஃப் ரிச்சஸ், பிரஷர் ஆஃப் சாஃப்ட் லிவிங், பிரஷர் ஆஃப் நர்வஸ் டென்ஷன். மூணு காரியங்களை சொல்லுகிறார். இந்த மூணு காரியங்கள் மனுஷனை வந்து அவனை வந்து திக்குமுக்கடாக செய்யறது. அவன் அதுல திணறி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு காலத்துக்கும் பிரஷர் இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல பிரஷர் அதிகம். அன்ஃபிட் டு லிவ் இன் தி வேர்ல்ட். உலகம் வந்து வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இல்லை. different type of pressure in the ulagathile kaanapadugirathu. Brother Branham indha moonu kaaryangalai avar sollugirar. To be unfitted to live in. We are not fitted to live in this age. Indha ulagathile vaalvadhukku idhu vandhu namakku fit aagala. Ethanaarku fit aagala? Enakku indha ulagam fit aagala. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே அவர்கள் உலகம் வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாது. அதனால்தான் அவங்க அந்த ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆமென். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கவில்லை, நம்ம மில்லினியத்தில் வாழும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். நமக்கு மில்லினியம் ஃபிட் ஆகும், இந்த உலகம் நமக்கு ஃபிட் ஆகாது. பாவிகளுக்கு, ரவுடிகளுக்கு, எல்லா பாவத்தையும் செய்கிறவங்களுக்கு இந்த உலகம் ஃபிட் ஆகும். நெட்டில் எல்லாத்தையும் பார்க்கறது, தேவையில்லாத காரியங்களெல்லாம் பார்க்கறது, அசுத்தமான காரியங்களை பார்ப்பது, குடிப்பது, வெறிப்பது, உலக உல்லாசமா ஜீவிக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு இந்த உலகம் நல்ல ஃபிட் ஆகும். ஏமாத்தி பிழைப்பது, அநியாயமாக லஞ்சம் வாங்குவது, இந்த ஜனங்களுக்கு அது ஃபிட் ஆகும். நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை பார்க்கும் பொழுது, ஜனங்களுடைய பாவ நிலைமைகளை பார்க்கும் பொழுது, நமக்கு இந்த உலகம் ஃபிட் ஆகல, நமக்கு மில்லினியம் ஃபிட் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்பொழுது அது நமக்கு வாழ்வதற்கு ஏற்ற இடமா இருக்கும். இப்பொழுது இந்த உலகம் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை. அன்ஃபிட்டட் டு லிவ் என்று பிரதர் பிரணாம் இங்கே சொல்லுகிறார். அந்த மில்லினியம் தேவனுடைய ராஜ்யமானது உலகத்துக்கு வரப்போகிறது, அது நம்ம வாழ்வதற்கு ஃபிட்டா இருக்கும். 1000 வருஷம் இந்த உலகத்தில் நம்ம வாழுவோம். அந்த வாழ்க்கையை நம்ம வெறுக்க மாட்டோம். இந்த உலக வாழ்க்கையை நம்ம வெறுக்கிறோம். ஏன்னா அரசாங்கம் வந்து தேவையில்லாத சட்டங்களெல்லாம் கொண்டு வந்து நிம்மதியை கெடுக்குது. இது வேற, கொரோனா வேற, வெட்டுக்கிளி வேற, யுத்தங்கள் வேற, ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு எவ்வளோ வெறுப்பா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஃபிட் ஆகலை. ஆனால் மில்லினியம் வந்து ஒவ்வொரு நாளும் அது இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. அது நமக்கு ஃபிட் ஆகும். அந்த மில்லினியம் இப்பவுமே நம்மளுடைய ஹார்ட்ல ஷார்ட் ஆகணும். இப்பவுமே நமக்கு ஷார்ட் ஆகலைன்னா நம்ம அங்க போக முடியாது. இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய அந்த மில்லினியம் நம்ம ஹார்ட்ல இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய ஹார்ட்ல ஸ்தாபிக்கப்படும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம், அங்கே மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆனால் சுத்தி போராட்டங்கள் இருக்கிறது. உள்ளுக்குள்ள சமாதானம் ஏன் இருக்கிறது என்றால், அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.
லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது விராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. உலகம் நமக்கு அன்பிட் டு லிவ். யூ ஆர் அன்பிட்டட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் நர்வஸ்னஸ். யூ ஆர் பில்ட் ஃபார் த மில்லினியம், நாட் ஃபார் ஹியர். இந்த உலகத்திலே வாழும்படியாக தேவன் நம்மை வந்து ஃபிட் ஆக்கல. இது உலக வாழ்க்கை நமக்கு டேலி ஆகாது, மேட்ச் ஆகாது. நம்ம மில்லினியத்துக்காக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அது நமக்குள்ள இன்சைடா இருக்கிறது. இப்பொழுதே அது சாபிக்கப்பட்டிருக்கிறது. மனமாட்டின் இதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் ஒரு மனுஷனுக்கு ஃபிட் ஆனா அவன் பரிசுத்தாய் பெறலன்னு அர்த்தம், அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவன் மனம் திரும்பல. மனம் திரும்பாதவனுக்கு உலக வாழ்க்கை இன்பமாயிருக்கும். நமக்கு உலக வாழ்க்கை வந்து போராட்டமானதா இருக்கிறது. நாம மில்லினியத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்பொழுதே அது நம்முடைய ஹார்ட்ல சாபிக்கப்பட்டிருக்கு. இதோ இங்கே என்று அங்கே என்று எது விராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் எஸ்டாப்ளிஷ் வித் இன் யூ. இன்னைக்கு உங்களுக்குள்ள அது அங்க தீர்மானம் எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். God provided a place. அந்த பிளேஸ்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நமக்கு ஒரு பிளேஸ் அங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, பிரஷர் நிறைந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக அவர் ஒரு இடத்தை பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். அங்கே வந்து என்னதுனால் ஹிஸ் பிரசன்ஸ், வி ஹாவ் ஹிஸ் பிரசன்ஸ். அங்கே வந்து தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. வி கேன் ஸ்டே இன் ஹிஸ் பிரசன்ஸ். நாம் அவருடைய சமூகத்திலே வாழ்கிறோம். இப்பொழுது நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கோம். இந்த இடம் நமக்கு ஃபிட் ஆகுது. இங்க காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. நீங்க காட்ஸ் பிரசன்ஸ்ல இப்பொழுது இருக்கிறீங்க. இது வந்து ரெஃப்யூஜா இருக்கிறது, அடைக்கலமாக இருக்கிறது. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். God provided for his bride in the last day. கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய மனவாட்டிக்கு இந்த இடத்தை அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். வார்த்தை போதிக்கப்படுற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜபங்கள் ஏறெடுக்கப்படுற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடமானது God's provided place ஆயிருக்கிறது. ராப்சர் வரைக்கும் இந்த இடத்துல ஆராதனை நடக்க வேண்டும். இந்த இடம் வந்து வர்சிப்பிங் சென்டராக இருக்கிறது. இந்த இடம் வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற இடம், ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிற இடம். இங்கே ஃபெல்லோஷிப் வித் காட் அண்ட் ஹிஸ் பீப்புள், தேவனோடு அவருடைய ஜனங்களோடு ஐக்கியப்படுகிற நேரம். இங்கே தேவனை ஆராதிப்பது, துதிப்பது, இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தர் தம்முடைய மனமாட்டிக்கு இவ்விதமான பிளேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆறாயிரம் வருஷமாக சாத்தான் இந்த உலகத்தை கெடுத்து கெடுத்து இன்னைக்கு கிளைமேக்ஸ்ல குணந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தை என்றைக்கு அந்த ஏவாள் புசித்தாளோ அதிலிருந்து புசித்து புசித்து மனுஷன் அறிவினாலே இந்த உலகத்தை முற்றிலும் கெடுத்து விட்டான். சாத்தான் ஏடன் வந்து இன்னைக்கு கிளைமேக்ஸா வந்து கொண்டிருக்கு. ஆறாயிரம் வருஷம் உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். உலகம் வந்து ஏதேனாக இருந்தது, ரொம்ப இன்பமாக இருந்தது. ஏடேன் என்றால் பிளசன்ட் என்று அர்த்தம், இன்பமானது என்று அர்த்தம். அவ்விதமான இடத்துல ஆடாம ஈவை வைக்கும் பொழுது அவள் அந்த ஏவாள் மஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்தனால இப்பொழுது 6000 இயர்ஸ், இந்த 6000 இயர்ஸ் அறிவினாலே மனுஷன் இந்த உலகத்தை கெடுத்து கெடுத்து இன்னைக்கு சேட்டன் சேடனாக அதுவும் இப்ப கிளைமேக்ஸ்ல வந்திருக்கிறது. இந்த நேரத்திலையும் ஆண்டோர் தம்முடைய பிரைடுக்கு ஆண்டோர் ஒரு பிளேஸ ப்ரொவைட் பண்ணிருக்கிறார். அந்த பிளேஸ்ல காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிளேஸ விட்டு நம்ம விலகி போக கூடாது. ஹேவ் எ பிளேஸ் டு கம் டூரிங் த கிளைமேக்ஸ் ஆஃப் சேட்டன் சேடன். இப்பொழுது சேட்டன் சேடன் கிளைமேக்ஸ்ல இருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பிளேஸ் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறார். ஆமென். காயின் வந்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். அந்த பிரசன்ஸை விட்டு விலக கூடாது. யோனா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நினிவே ஹி வாஸ் ரன்னிங் ஃப்ரம் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். ஹி வென்ட் டு தர்சீஸ். இதோ தர்சீஸுக்கு போனான். நினிவேக்கு போவதுக்கு பதிலாக தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்சீஸுக்கு போனான். காயின் அவிதமாக செய்தான். காயினை குறிச்சு கொஞ்ச நேரம் பார்க்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4:16.
அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தனும் தேசத்தில் குடியிருந்தான்.
காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தியனும் தேசத்தில் குடியிருந்தான். இங்க என்ன சொல்றது? கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு. காயின் வென்ட் அவுட் ஃப்ரம் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். தேவ சமூகத்தை விட்டு விட்டு அவன் வந்து தேவ சமூகத்திலே வாழுவதை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அவன் வந்து ஏதேனுக்கு கிழக்கே நோத்தியன் தேசத்துக்கு போனான். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். அதே அவன் எதை சூஸ் பண்றான் பாருங்க. அவனுக்கு சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. அவன் சூஸ் பண்ணும் பொழுது he did not want to stay in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்க மனசில்ல, தேவ சமூகத்தை விட்டு விலகி நோத்தி என்னும் தேசத்தில் போய் குடியிருந்தான். கேயின் வென்ட் அவுட் ஃப்ரம் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் டுவெல்லிங் இன் தி லேண்ட் ஆஃப் நோட் இன் தி ஈஸ்ட் ஆஃப் ஏடன். ஏதனுக்கு கிழக்கே இருக்கிற நோத்தி என்ற தேசத்திலே போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவன் பாவம் செய்த பிறகும் தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறான். After slew Abel, he was under the presence of the Lord. அவன் இன்னும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான் ஆண்டவர் வந்து பேச முடியும். ஆண்டவர் அவனை கூட பேசுகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ கூட காயின் இப்போ அந்த ஆபேல் போல ஒரு பலியை கொண்டிருந்தால் நான் உன்னை அங்கீகரிப்பேன். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். அவனோடு கூட பேசுகிறார். அவன் இப்பொழுது தேவ சமூகத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனால அந்த பிரசன்ஸ்ல அவன் இருக்க முடியல. ஏனென்றால் he was the serpent seed. Hallelujah. அவனை வந்து மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. அவனுக்குள்ள அந்த ஜீன் ஆஃப் காட் இல்லை, அவனுக்குள்ள அந்த ரிசீவிங் செட் இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது, அதை ரிசீவ் பண்றதுக்கு அவனுக்குள்ள ஜீன் ஆஃப் காட் இல்லை, தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ள இல்லை, தேவனுடைய வித்து இல்லை, அந்த ரிசீவ் பண்ற செட் அவன்கிட்ட இல்லை. இதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம், சொல்லி சொல்லி நம்ம வாய் தான் வலிக்கும். அதனால முதல்ல தீர்மானம் பண்ணிடணும். அவ்விதமான நபர்களை சந்திக்கும் பொழுது முதல்ல தீர்மானம் பண்ணலன்னா கஷ்டம், நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. ஒரு அவிசுவாசியை பார்த்தா, ஒரு சாபன கிறிஸ்தவங்களை பார்த்தா சொல்லாம நம்மளால இருக்க முடியல. நம்ம வந்து ஸ்ட்ராங்கா தீர்மானம் பண்ணணும். இந்த நேரத்தில் அவங்களை சந்திக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவனுக்குள்ள ரிசீவிங் செட்டு கிடையாது, அவங்களுக்குள்ள தேவனுடைய வித்து இல்லை, அவங்களுடைய ஆத்மாவில் அதை ரிசீவ் பண்ற தன்மை இல்லை, செப்பன் சீடா இருக்கிறாங்க. என்னத்துக்கு நம்ம நாலு முறை அஞ்சு முறை சொல்லியாச்சு, நம்ம சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிடணும். இவங்களுக்கு பல முறை சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு, இருந்தாலும் நம்ம என்ன சொன்னா நமக்கு ஒரு ஆத்ம பாரம் வருது, நம்மளா அதை ஸ்டாப் பண்ணிக்கிடணும். அவங்களை சந்திப்பதுக்கு முன்னதாக தீர்மானத்தோடு போக வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி ஆபேலை கொலை செய்தான் என்று பார்க்கும். ஆதியாகமம் நாலாவது அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அதுக்கு முன்னதாக ஆபேலை கொலை செய்வதற்கு முன்னதாக பேசுகிறார், உன் முகநாடி ஏன் வேறுபட்டிருக்கிறது, ஏன் நீ துக்கத்தோடு இருக்கிறா, உன் காணிக்கை தேவன் நீ அங்கீகரிக்கவில்லை, உன் பலியின் மேல் அந்த ஃபயர் வரலன்னு காலம், நீ ஆபேலை போல ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, உன் பலியை நான் அங்கீகரிக்க முடியும், உனக்கும் நான் வந்து ஈக்குவல் சான்ஸ் கொடுக்குறேன். சர்ப்பத்தின் வித்துக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தார். அதே போலதான் இது சர்ப்பத்தின் வித்து, இவன் கீழ்ப்படிய மாட்டான்னு தெரிஞ்சிருந்துமே நம்ம பல முறை ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்றோம். கடைசியா நம்ம அவங்கள சொல்லாம இருப்பது நல்லது. ஏனென்றால் அவங்களுக்குள்ள அதை ரிசீவ் பண்ற தன்மை இல்லை, அவங்களுக்குள்ள அந்த வித்து அந்த ஜீவன் இல்லை. இதை கர்த்தர் அவங்க கூட பேசினாரு, ஆனாலும் அவன் அதை வேல்யூ பண்ணல. அவன் என்ன செய்தான் என்றால் ஆபேலை போய் கொலை செய்தான். அதன் பின்பு கர்த்தர் பேசுகிறார், மறுபடியும் வந்து கர்த்தர் பேசுகிறார், அவன் சகோனாய் ஆபேல் எங்க, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ, எதிர்த்து பேசுகிறான். சிலருக்கு சத்தியம் சொன்னா கடைசியில எதிர்த்து பேசிடுவாங்க. நீங்க இந்த சத்தியத்தோடு வீட்டுக்கு வராதுங்க, நல்லதுப்பா நாங்க போயிருந்தோம், ஆண்டவர் வேண்டான்னா நானும் வேண்டாம். அது காயினுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கு. நீங்க இந்த சத்தியத்தோடு இங்க வராதுங்க, என்ன என்கிட்ட இந்த சத்தியத்தோடு வராதுங்க, சொந்தக்காரங்க முறையில பேசுங்க, ஆனா இந்த சத்தியத்தை சொல்லாதுங்க. நல்ல வேலை நீங்க வேண்டாம், இதோடு நாங்க உங்ககிட்டே ஸ்டாப் பண்ணிருந்தோம். தேவனுடைய வார்த்தையே வேலி பண்ணலன்னா நம்ம என்னத்துக்கு பாத்தீங்களா. கத்தர் மறுபடியும் அவன்கிட்ட பேசும்பொழுது எதிர்த்துட்டான். அந்த நேரத்தில் என் சகோனுக்கு நான் காவலையோ, உன் சகோனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, அவன் மேல மிருகத்தின் முத்திரை போடப்பட்டது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் அதன் பின்பு என்ன செய்கிறான் என்றால் அவன் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிறான். இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினா ஆண்டவர் பேசவே மாட்டார். ஒரு மனுஷன் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. பின்பு அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகின பிறகு அதுக்கு பிறகு பேச மாட்டார். மேய்ப்பன் வந்து ஆடை தேடி வரணும். மேய்ப்பன் ஆடை தேடி வந்து எவ்வளோ பிரசங்கம் பண்ணாரு, எவ்வளோ பிரசங்கத்தை நீ கேட்டா, நீ வில்ஃபுல்லா போகும்பொழுது உன்னை தேடி வர முடியாது. பின்வாங்கி போனவங்க வந்து நீங்க என்னை தேடி வரல தேடி வரலம்பாங்க. ஆடா இருந்தா தேடி போகலாம். ஒரு சகோதரன் சொல்றா, நான் போயிட்டு 11 வருஷம் ஆச்சு, ஒரு போன் பண்ணி கூட கேட்கல. போன் பண்ணி கேட்க மாட்டேன், நீ வந்து மனப்பூர்வமா போற, நீ எல்லாம் தெரிஞ்சிருந்து போறா, இளையக்குமான தகப்பன் தேடி போகல, அதை போல உன்னை தேடி வர முடியாது. பைபிள் தெரியல உனக்கு. ஆடா இருந்தா தேடி போவாங்க, காணாம போன காசா இருந்தா தேடி கண்டுபிடிப்பாங்க, ஆனா இளையக்குமான போகும்பொழுது தகப்பன் போகல. நீ எல்லாமே அறிஞ்சிருந்து தானே போறா. எல்லா சத்தியத்தையும் அறிந்திருந்து நல்லா பழகி நல்ல மாதிரி போனவங்கள நான் போன் பண்ண மாட்டேன். ஏதோ அவங்கள வில்ஃபுல்லா சூஸ் பண்ணும் பொழுது, எல்லாம் தெரிஞ்சிருந்து போகும் பொழுது அவங்களா தான் வரணுமே ஒழிய நம்ம தேடி போறது இல்லை. அவங்களுக்கு பைபிள் மெத்தட் தெரியல, அதே போல ஒருத்தருக்கு சோகம் இல்லைன்னு ஜோம் பண்ணா பாஸ்டர் என்ன திருப்பி விசாரிக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்க போன் பண்ணி சொல்லணும், பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணீங்க நல்லா இருக்குது, அல்லது இன்னும் சரியா வரல தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வியாதியஸ்தன் ஆஸ்பத்திரியில வந்து ஜோம் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் வந்த பிறகு, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்த பிறகு பாஸ்டருக்கு போன் பண்ணி சொல்லணும், பாஸ்டர் இதே போல ஆஸ்பத்திரியில இருந்து நான் வந்துட்டேன். ஏன்னா பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டே இருப்பாரு ஆஸ்பத்திரியில வந்து ஜோம் பண்ணிக்க, இவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தா சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்ல பழக்கங்கள் கிடையாது. பாஸ்டருக்கும் பிலீவருக்கும் சில டீலிங்ஸ் இருக்கிறது, அந்த பைபிள் மெத்தட் படி தான் பாஸ்டர் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிட்டு திருப்பி அவனை போய் விசாரிக்கல, நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்கல, அவங்களா தான் சொல்லணும். அப்படி விசாரிச்சா அவருக்கு ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். அதே போல ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணா என்ன ஆச்சுன்னு அவங்க திருப்பி சொல்லணும், அது பதில் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஆண்டவர் காயும் தேவ சமத்தை விட்டு விலகின பிறகு அதுக்கு பிறகு அவன்கிட்ட டீல் பண்ண முடியாது. இன்னைக்கு காட்ஸ் பிரசன்ஸ்ல நம்ம இருக்கிறோம். ஆமே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்முடைய ஜபங்களை அங்கீகரிக்கிறார், நமக்கு தம்மை ரிவீல் பண்ணுகிறார். நம்ம இப்ப மகிழ்ச்சியா சமாதானமாகி இருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே இப்படி ஒரு பிரசன்ஸ் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், இப்படி ஒரு பிளேஸ் நம்ம தந்திருக்கிறார். ஆமே, அதான் தேவ சமூக, அந்த தேவ சமூகத்தை விட்டு விலக கூடாது. காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகினான், விலகி என்ன செய்தான்? அந்த நாலாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எதற்காக அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினான் என்றால், டு கிரியேட் ஹிஸ் ஓன் வேர்ல்டு, தன்னுடைய சொந்த உலகத்தை உண்டாக்குவதற்காக. He went out from the presence of God to create his own world. அவன் தன்னுடைய சொந்த உலகத்தை உண்டாக்க ஆரம்பித்தான். அதே போல தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு மனுஷன் விலகி போய் அவன் ஒரு சொந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவான். அதான் பேக்ஸ்லைடிங் சோல். அவன் போய் ஒரு சொந்த ஊழியத்தை ஏற்படுத்தலாம், அல்லது அவன் ஒரு சொந்த கொள்கையை ஏற்படுத்தலாம், அவனுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது அவனுடைய சொந்த வழி. நம்ம என்ன வாசிக்கிறோம் அதுக்கு பின்பான வசனத்தை, 17 வாசிக்கலாம்.
காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாக ஏனோக்குடைய பெயரை
அவன் போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதுக்கு ஒரு பட்டணத்தை கட்டினான். He built a city. அவனுடைய own world கிரியேட் பண்ணுகிறான். அவன் சந்ததியில என்ன வருகிறது என்றால் அங்க மியூசிக் தொழிலாளர் யாவருக்கும் அவன் ஆசாரியன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட கிரியேட் பண்ணுகிறான். அதே போலதான் தேவ சமூகத்தை விட்டு இந்த உலகம் விலகி அவங்க சொந்த வேர்ல்ட அவங்க கிரியேட் பண்ணுகிறார்கள். இந்த உலகத்தை அவங்க சொந்தமா கிரியேட் பண்றாங்க, தங்கள் அறிவினாலே கிரியேட் பண்ணுகிறாங்க. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிற மனுஷனும் தன் சொந்த வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்ளுகிறான். Serpentine Cain is serpent seed. அவன் ஒரு சர்ப்பத்தின் வித்தாய் இருக்கிறான். Running from the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். ஆனால் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்ம தரித்திருக்கிறோம். ஆமே, கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். What a wonderful place. Hallelujah. அவருடைய சமூகத்தை விட்டு விலக நமக்கு மனசில்லை. நம்மளா ஒரு சொந்த உலகத்தை உண்டாக்க மனசில்லை. ஆனால் இவன் போய் அவிதமாக செய்கிறான். அங்கே கர்த்தர் அதோடு அதுக்கு பின்பு அவனோடு கூட பேசவில்லை, அவனோடு கூட டீல் பண்ணவில்லை. அவனை அவனே வழி நடத்தி கொள்ளுகிறான். இப்படிதான் உலகமானது தங்களை தாங்களே வழி நடத்தி, விஞ்ஞானம் கண்டுபிடிங்க மருந்து கண்டுபிடிங்க. தேசத்தின் அதிபதியா தான் சொல்லுவார், விஞ்ஞானிகளை பார்த்து மருந்து கண்டுபிடிங்க. அவங்களுக்கு என்னன்னா ஞானத்தினால எல்லாத்தையுமே சாதிக்கலாம். எந்த காரியத்தையும் அறிவினாலே சாதிக்கலாம் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் அறிவினால சாதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம நிறைவேறுதலை பார்க்கிறோம்.
ஆமென்.
மனுஷன் வித அறிவினாலே காயின் வந்து அவிதமான ஒரு இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட குணந்து ஒரு சயின்டிபிக் வேர்ல்ட கிரியேட் பண்ணி பின்பு என்ன ஆனது, அந்த உலகம் அழிஞ்சு போனது. ஜல பிரளயத்தினாலே அது அழிந்து போனது. பில்டிங் பெட்டர் பிளேசஸ், ஈஸியர் லைஃப், நல்ல அருமையான வீட்டை கட்ட வேண்டும், ரொம்ப ஈஸியர் லைஃப் பண்ண வேண்டும், மியூசிக் நம்ம கேட்டு நம்ம சந்தோஷம் அடைய வேண்டும், இதெல்லாமே கடைசியில் வீழ்ச்சி அடைஞ்சது. எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு கடைசியில் அந்த உலகமே அந்த விஞ்ஞானமே அழிஞ்சு போனது. அந்த சிவிலைசேஷனே அழிஞ்சு போனது. இதுதான் காயின் தேவ சமூகத்தை விட்டு போகும் பொழுது. இப்பொழுதும் உலகமானது தேவ சமூகத்தை விட்டு போய் அழிவை எதிர்நோக்கியிருக்கிறது. தரிசனத்தை சொல்லுகிறார். அந்த டென்த் விஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த டென்ட்டுக்குள்ள போகிறவங்க, இங்க பெரிய பிக் டென்ட் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. பிரதர் பிரணாம் பேசுகிறார். இப்பொழுது ஆல்டர் கால் அங்கே விடப்படுகிறது. பிரதர் பிரணாம் கொஞ்ச நேரம் இளைப்பாறும் பொழுது ஆல்டர் கால் இங்கே கொடுக்கப்படுகிறது, நீங்கள் வரிசையில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரதர் பிரணாம் கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிறார். பிரதர் பிரணாம் ஆண்டவர் காட்சியை விட்டு அப்புறப்படுத்தியிருக்கிறார். அவர் ஆறாம் பரிமாணத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்க பெரிய டென்ட் மீட்டிங் நடக்குது. ஆனால் பக்கத்தில் ஒரு சிறிய அறை இருக்கிறது, லிட்டில் ரூம் அங்கே இருக்குது. ஏ லிட்டில் ரூம் இந்த சைட் ஆஃப் த டென்ட். அங்கே வந்து என்ன சொன்னாலும் ஒருத்தன் கிரிப்பில்டா கட்டையை ஊனிக்கிட்டு போகிறான். அந்த ரூ அந்த லிட்டில் ரூம்குள்ளே போகிறான். வெளியே வரும்பொழுது கட்டையை தூக்கிட்டு வர்றான். அவனுக்கு ரெண்டு காலும் சரியாகி விட்டது. அப்படியாக ஸ்ட்ரெச்சரில் ஒரு அம்மாவை அப்படியே அந்த உள்ள கொண்டு போகிறாங்க அந்த அந்த லிட்டில் ரூமில். வெளியே வரும்பொழுது அவங்க ஸ்ட்ரெச்சரை விட்டு எழும்பி நடந்து வராங்க. ஒருபோதும் வந்து அவங்க சுகவீனமாக இருந்ததாக அவளை உணர முடியவில்லை. அவ்விதமான நல்ல பெர்ஃபெக்ட் ஹெல்த் கிடைக்குது. ஆனால் வியாதியில் அந்த ரூம்குள்ளே கொண்டு போகும் பொழுது வெளியே வரும் பொழுது அவங்க வந்து சுகத்தோடு பலத்தோடு வருகிறார்கள். அந்த மிரக்கில் அங்கே நடக்குது. அதாவது ஒரு சின்ன லிட்டில் ரூம். இது பெரிய டென்ட் மீட்டிங், பப்ளிக் மீட்டிங். ஆனால் அங்கே ஒரு சின்ன ரூம் இருக்கிறது. அந்த ரூமில் காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காட்ஸ் பிரசன்ஸ் வழியாக அங்கே வரும் பொழுது அங்கே பெரிய ஹீலிங் நடக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அப்பொழுது சத்தம் என்ன சொன்னது, அவர் அந்த அந்த வாய்ஸை கேட்கிறார், ஐ வில் மீட் யூ இன் தேர், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். திஸ் இஸ் த தேர்ட் புல், இட் வில் நாட் பி எ பப்ளிக் ஷோ. த தேர்ட் புல் இஸ் நாட் எ பப்ளிக் ஷோ. It was a secret place. அந்த சின்ன ரூம் ஒரு சீக்ரெட் பிளேஸ். என்ன நடந்துச்சு யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளே போகும்பொழுது அங்கே உள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வெளியே வரும்பொழுது சுகத்தோடு வருகிறாங்க. இன்னைக்கு அந்த லிட்டில் ரூம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. லிட்டில் ரூம் வந்து எங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கோ அந்த இடம். இங்கே வார்த்தை போதிக்கப்படும் பொழுது, இங்கே கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் இருக்கும் பொழுது நீங்கள் லிட்டில் ரூமுக்கு வர்றீங்க. இந்த லிட்டில் ரூம்ல இருந்து வெளியே போகும் பொழுது சுகத்தோடு போகிறாங்க. கம்ப்ளீட்லி வெல். திஸ் இஸ் தட் புல், இட் வில் நாட் பி எ பப்ளிக் ஷோ. இது ஒரு வெளியரங்கமான காட்சி இல்ல. ஐ வில் மீட் யூ இன் தட் லிட்டில் ரூம், அந்த சின்ன அறையிலே நான் உன்னை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரதர் பிரணாம் பப்ளிக் மினிஸ்ட்ரி. இப்பொழுது பிரதர் பிரணாம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிரைட் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு என்ன ஜென்டல், அங்கே ஒரு டென்ட் அல்ல, இது இந்த மாம்சமாகிய கூடாரம். பிரைட் மினிஸ்ட்ரி இப்பொழுது இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இருக்கிறதுலே பெரிய ஊழியம் இதுதான். அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரியை காட்டிலும் இந்த லிட்டில் ரூம் மினிஸ்ட்ரி மகத்தானது என்று பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். அதனால இந்த லிட்டில் ரூமுக்குள்ள நம்ம வரும் பொழுது இங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. இது ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தான் என்றால், ஒரு மனுஷன் வார்த்தையை கவனமாக கேட்டு வந்தான் என்றால், ஒரு மனுஷன் ஆயிலும் அல்லது ஒரு மனுஷி ஆயிருந்தாலும், ஒரு சகோதரன் ஆயிலும் ஒரு சகோதரி ஆயிலும், உண்மையிலே இந்த வார்த்தையின் பிரசன்னத்துக்குள்ள வந்த போகும் பொழுது அவங்க வந்ததை பார்க்கலும் நல்லவர்களாக செல்லுவார்கள். ஆமே. ஏனென்றால் இங்கே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். இஸ் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த பிரசன்ஸை நம்ம வாஞ்சிக்கிறோம். இந்த பிரசன்ஸுக்கு அப்பாற்பட்டு ஜீவிக்க நமக்கு மனசு இல்லை. அந்த விஷன் வந்த பிறகு பைபிள் எடுத்து வாசிக்கிறார். என்ன வசனத்தை வாசிக்கிறார்? மத்தேயு 6:5-6. அன்றையும்
நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார்.
நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. சின்சியரா ஜெபிக்கணும், கடமைக்கு ஜெபிக்க கூடாது. சின்சியரா நீ அந்தரங்கத்திலே ஆண்டவர் கேட்கணும்னு ஜெபம் பண்ணு. மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணு. முதலாவது ஜெபத்துல அட்மிட் யுவர் ஃபால்ட், அட்மிட் யுவர் ராங். நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத அறிக்கை செய்யணும் தனி ஜெபத்துல. அப்படி அறிக்கை செய்யாத சில நீதிமான்கள் இருக்கிறாங்க. தேவ சமூகத்துல வந்தா நம்முடைய குறைலாம் நமக்கு தெரியும், அப்பொழுதுதான் கனெக்ஷன் கிடைக்கும். அல்லது வந்து என்கேஜா இருக்கும், நமக்கு கனெக்ஷன் கிடைக்காது. ஆண்டவருக்கு நமக்கும் கனெக்ஷன் கிடைக்காது, ஜபம் அங்க போய் சேராது. முதலாவது உன்னுடைய தவறு அறிக்கை செய்யுது, உன்னுடைய சுபாவத்தை அறிக்கை செய், தீய சுபாவத்தை அறிக்கை செய். யாருமே நீதிமான்கள் கிடையாது, எல்லாரும் பாவிகள், குறைகள் உள்ளவங்க தான். சிலருடைய நாய்ப்பை நான் பார்க்கும் பொழுது அவங்க தப்பே சொல்லவே மாட்டாங்க, தப்பு சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க, தப்பு சொன்னா நம்ம மேல பாஞ்சிருப்பாங்க. எதுக்காக அவங்ககிட்ட போய் நம்ம தப்ப சொல்றது, நம்மள வந்து மேல சீறி பாயணும். இருக்கட்டும், ஆண்டவர் என்னைக்காவது உணர்த்தட்டும். அட்மிட் யுவர் ராங் முதல்ல தான். அந்தரங்கத்திலே ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குறைகளை அறிக்கை செய்யணும், நம்முடைய தீய சுபாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்மள என்ன பேட் நேச்சர் இருக்கிறது, தவற ஒத்துக்கொள்ளாததுதான் பெரிய பேட் நேச்சர். அதெல்லாம் வந்து அப்படி சொன்னாதான் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, சின்சியர் ஜெபம். சும்மா வந்து என்ன சொன்னால் அங்க ரொம்ப ஆவிக்குரிய பிரமா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தவற ஒத்துக்கொள்ளாம இருந்தா அவங்க ஜெபம் கேட்கப்படாது. பைபிள் அதுதான் இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பரிசேயம் வந்து நீள ஜெபம் பண்றான், நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு சொன்னான். அந்த ஆயக்காரன் வந்து தன்னுடைய அட்மிட் பண்றான், பாவியாகிய என்மேல் கிருபியாரு, சின்ன ஷார்ட் பிரேயர் தான், எவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டு போனான். கத்தர் அதை விரும்புகிறார், நம்முடைய ஃபால்ட் அட்மிட் பண்ண வேண்டும். Admit your fault. First thing is that. ஜெபத்துல ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ரியல் பிலீவரா இருந்தா, எலெக்டா இருந்தா நம்ம அதுதான் தாழ்மை. இப்பொழுது பாருங்க, அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அந்த அந்தரங்கமாக ஜெபிப்பது, அங்கே காட்ஸ் பிரசன்ஸ் ஃபீல் பண்ணுவது, தேவனோடு கூட கம்யூனிகேஷன் பண்ணுவது, அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வரும் பொழுது காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஹார்ட்டை ஃபீல் பண்ணுகிறது. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து புஷ் பண்ணக்கூடாது, ஜெபனப்போ ஜெபனப்போ ஜெபனப்போ, அந்த சிறிய ரூம்குள்ள போ போ போன்னு தள்ளிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு, ஜாமண்ணு ஜாமண்ணு ஜாமண்ணு, நம்மளா போனோம். ஐ கான்ட் புஷ் யூ இன் தட் ரூம். அந்த ரூமுக்குள்ள நம்மளை ஒருத்தர் பிடிச்சி தள்ளக்கூடாது, போ போன்னு தள்ளக்கூடாது. நீ சுகம் அடையணும், நீ மாறணும், அதுக்காக நீ போ போகக்கூடாது. யூ ஹேட் டு கம் இன் தேர் வில்லிங்லி. மனப்பூர்வமா நான் இப்பொழுது தேவனோடு ஐக்கியப்பட போகிறேன், என் உள்ளத்தை எல்லாம் அவருக்கு ஊற்றி நான் அவரோடு கூட ஐக்கியப்பட போகிறேன், என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஐக்கியப்பட போகிறேன். அப்போ நீங்கள் காட்ஸ் பிரசன்ஸ்க்குள்ள வர்றீங்க, நீங்கள் லிட்டில் ரூமுக்கு வர்றீங்க, அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக ஆசி. என்ன இந்த மனுஷனுடைய ஆசி, லைஃப்பில் எவ்வளோ ஆசிர்வாதம் இருக்கு, இவ்வளோ பவர் இருக்கு, என்ன காரணம்? அந்த மனுஷன் அந்த லிட்டில் ரூம்குள்ள போறான், அந்த காட்ஸ் பிரசன்ஸுக்குள்ள போறான். அந்த காட்ஸ் பிரசன்ஸ் யாரும் போன்னு சொல்றது இல்லை, அவனே வில்லிங்னஸ்ஸா போறான். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஒரு நாளில் என்ன செய்யணும், இப்படி போகிற பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த காட்ஸ் பிரசன்ஸ் லிட்டில் ரூமுக்குள்ள போகிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் ஒரு நாளில் நம்ம நியூ பாடியோடு வந்துடும். ஹல்லேலூயா. யூ ஆர் கோயிங் டு கம் அவுட் தி அதர் சைட் வித் எ சேஞ்ச் ஆஃப் தி பாடி. அவங்க உள்ள போனாங்க, வெளியே வரும்பொழுது சுகத்தோடு வந்தாங்க. நம்ம இந்த பிரசன்ஸ்ல வாழ கற்றுக்கொள்வோம் என்றால், இந்த பிரசன்ஸை நம்ம நேசிப்போம் என்றால், ஒரு நாள்ல நம்ம நியூ பாடி பெற்றுவோம். ஹல்லேலூயா. இதான் மிஸ்ட்ரி. உலகத்துக்கு இது வந்து ஒரு மர்மமாக இருக்கலாம், ஆனா நமக்கு வந்து இது வெளிப்பாடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரணா திருப்பி வருவாரு, டென்ட் போடுவாரு, அவர் திருப்பி வேட்டையாட போவாரு அப்படின்னு அமெரிக்காவில் வந்து ரிட்டர்ன் மினிஸ்ட்ரிக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தீக்கு தேசியை பற்றி செய்தி அறிஞ்சிருந்தாலும் இன்னும் அவங்க வந்து இது அறிவின்மையில இருக்கிறார்கள், அறியாமையில இருக்கிறார்கள். அவனுக்கு இன்னும் வெளிப்பாடு வரல. டென்த் விஷன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. டென்த் விஷன் நம்ம இன்னைக்கு டென்த் விஷன்ல இருக்கிறோம். காட்ஸ் பிரசன்ஸ் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் தி தேட்ஃபுல். நம்ம தேட்ஃபுல் மினிஸ்ட்ரியில இருக்கோம்.
ஆமென்.
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 அவர் மினிஸ்ட்ரி இஸ் அண்டர் தி தேட்ஃபுல். அவர் சர்ச் இஸ் அண்டர் தி தேட்ஃபுல். நம்முடைய சபையானது தேட்ஃபுல்ல இருக்கிறது. We are staying in the presence of God. Amen.
Amen.
God's ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு இந்த place provide பண்ணியிருக்கிறார். இங்கே சமாதானம் இருக்கிறது, இங்கே சந்தோஷம் இருக்கிறது, இங்கே கர்த்தர் நம்மோடு கூட டீல் பண்ணுகிறார். Amen. God's provided his presence for us. கர்த்தர் நமக்கு அவருடைய பிரசன்னத்தை தந்திருக்கிறார். 46 சங்கீதம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். 46 சங்கீதம் முதல் சில வசனங்கள்.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கியதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவனது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
தேவன் நமக்கு அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength, a very present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், இதோ உலகமே தலைகீழ போனாலும், இப்போ என்ன எல்லா கவர்மெண்ட்டும் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. உலகமே இன்னைக்கு கொரோனா வைரஸ்னால எல்லா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு விட்டு, எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று ப்ராப்ளம், எல்லாமே உலகமே வீழ்ச்சி அடைஞ்சு, உலகமே த வேர்ல்ட் இஸ் ஃபாலோயிங் அப்பார்ட். தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. அவர் ஓன் பர்சனல் வேர்ல்ட் இஸ் ஃபாலோயிங் அப்பார்ட். இந்த லாக்டவுன்னால் அநேகருடைய வாழ்க்கை வந்து கெட்டு போய்விட்டது, முடக்கப்பட்டு விட்டது, வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் இவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது, தனிப்பட்ட மனுஷனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது, சிறு தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு, பிஸ்னஸ் எல்லாம் முடங்கி போச்சு. இன்னும் மீளலை, இன்னும் வைரஸ் வந்து முற்றிலுமாக போகவில்லை. அவ்விதமான ஒரு உலகத்தில் நிற்கிறோம். இதை 46 சங்கீதத்தை தான் நம்ம வாசிக்கணும். அதனால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்திலே சாய்ந்து போனாலும், அதன் கொந்தளித்து பெருகி இதெல்லாமே மாறி போனாலும், நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேர் இஸ் எ ரிவர், அங்கே ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் உன்னதமானுடைய அந்த பரிசுத்த நகரத்தை அங்கே சந்தோஷிப்பீங்க. அந்த பரிசுத்த நகரம் தான் சிட்டி ஆஃப் காட், பீப்புள் ஆஃப் காட். ஆமே. அந்த சிட்டி வந்து பீப்புள் ஆஃப் காட். இன்னைக்கு நம்மை சந்தோஷிப்பதுக்கு இவ்விதமான ஒரு லாக்டவுன் பீரியட்ல, இவ்விதமான ஒரு நெருக்கடியான நேரத்தில், இதை நம்ம வந்து உலகமே மாறி போயிருக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு ரிவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரிவர், ரிவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேர் இஸ் எ ரிவர். மேக் கிளாட், இட் வில் மேக் கிளாட் தி பீப்புள் ஆஃப் காட். அது தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு தந்திருக்கிறார், ஃபெய்த் தந்திருக்கிறார்.
ஆமென்.
தேவன் அது நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். அதான் காட்ஸ் பிரசன்ஸ். நம்ம உலகம் விதமா இருந்தாலும் நம்ம காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்கிறோம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதை அசையாது, அதை அசைக்க முடியாது. அதிகாலையிலே தேவன் அதுக்கு சொன்ன, காலையிலே ஜெபிக்க வேண்டும், அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். அங்கே வந்து கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார். தேர் இஸ் எ ரிவர் இன் தி மிட்ஸ் ஆஃப் ட்ரபிள். அதனால எல்லா பிரச்சனை மத்தியிலையும், துன்பத்தின் மத்தியிலையும் ஒரு ரிவர், த ரிவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இத ரெவலேஷன் வந்து நமக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை தருகிறது. அவர் லார்ட் இஸ் வெரி பிரசன்ட் ஹெல்ப். கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆமென். இட் இஸ் எ வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் தி டைம் ஆஃப் ட்ரபிள். அதனால நம்ம கர்த்தரை சோதரிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமிதமான ஒரு பிளேஸ்ல நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது ஜோனா வந்து அவன் நினிவேய தெரிந்து கொள்வதா, தர்சீஸ் தெரிந்து கொள்வதா? ஒரு ஈஸியான சிட்டி தர்சீஸ், ஆனால் காடு ரொம்ப கடினமான ஒரு இடம் வந்து நினிவே. ஈஸியான இடத்தை தெரிந்து கொள்வதா, ஹார்டரான இடத்துல தெரிந்து கொள்வதா? இன்னைக்கு ஒரு ஹார்டர் டைம்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இந்த உலகத்துல. மாத்தி லூத்தர் காலத்துல கொண்டு வரல, வெஸ்லி காலத்துல கொண்டு வரல, அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நம்மளை பிறக்க வைக்கல. இந்த கடைசி காலமானது மிக கொடிய காலம். இந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலத்துல கொண்டு வந்து நம்ம மெசேஜை பிரீச் பண்ணும்படியா செய்கிறார். ஆமே
ஆமே.
இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கடைசி வரைக்கும் கேளுங்க. நம்முடைய ஆத்மாக்கு பிரயோஜனமானது. God did not call you an easy age. ஒரு நல்ல சுகபோ, நல்ல ஒரு ஈஸி ஏஜ்ல கொண்டு வரல. ஹார்டர், ரொம்ப மோசமான காலத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ கொடுத்திருக்கிறார். ஜோனாவுக்கு ஒரு மெசேஜ கொடுக்கும் பொழுது அது ஒரு பாரமா இருக்குது, பேடனாக இருக்கிறது. நாக்கும் ஒன்னாவது ஒன்னாவது வாசிக்கலாம்.
கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர்.
நாகும், நாகும் ஒன்னாவது ஒன்னாவது.
நினிவேயின் பாரம், எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புத்தகம்.
இது நினிவேயின் பாரம், the burden of Nineveh. ஏசாயா 21:11 வாசிக்கலாம். ஏசாயா 21:11.
தூமாவின் பாரம், சேயிரிலிருந்து என்னை
நோக்கி. இது தூமாவின் பாரம். அதாவது நீங்க மைனர் ப்ராஃபட்ஸ், அந்த சின்ன தீர்க்க தரிசிகள் புத்தகத்தெல்லாம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா பாரம் பாரம்னு போட்டிருக்கும். நினிவேயின் பாரம், தமஸ்குவின் பாரம், மோவின் பாரம், இப்படி பாரம் பாரம்னு எழுதியிருக்கு. நினிவேயின் பாரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது அது ஒரு பாரமாக இருக்கிறது, அது அதிக வெயிட்டாக இருக்கிறது. அவனுக்குள்ள அந்த வெயிட் இருக்கிறது, அந்த வெயிட்டை இறக்கிடணும். ஒரு பாஸ்டர் வந்து மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணா அது அவருக்கு ஒரு பேர்டனை கொடுக்குது, அது அவருக்குள்ள ஒரு பேர்டனை கிரியேட் பண்ணுது, அது ஒரு வெயிட் அங்கே கிரியேட் பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை அந்த பாரமாக இருக்கிறது. அந்த பாரத்தை வந்து அவன் ப்ரீச் பண்ணிட்டான்னா அந்த பாரத்தை இறக்கிறதான். இப்போ நான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ மார்னிங் சர்வீஸில் பேசணும், ஈவினிங் சர்வீஸ் பண்ணணும், அது நான் அதை நேரம் நெருங்க நேருங்க எனக்கு அதிக பேர்டனை ஏற்படுத்தும், அது அதிக பாரத்தை ஏற்படுத்தும். நான் அதை ப்ரீச் பண்ணிட்டேன்னா இந்த பாரம் என்னை விட்டு போயிருது. அதே போல தீர்க்க தரிசிகளுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, அவங்க அதை பிரீச் பண்ணாத பட்சத்தில் அந்த பாரம் அவங்கள விட்டு நீங்காது. ஒவ்வொரு தேசத்துக்கும், மோவாபுக்கு, நினிவேக்கு, தமஸ்குக்கு, இதை ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர் வந்து செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த ப்ராபட் அதை கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை, பேடனை ஏற்படுத்துறது. அவங்க போய் அதை அறிவிச்சிட்டாங்கண்ணா அந்த பாரம் வந்து அவங்கள விட்டு நீங்கி போகிறது. We carry the burden of the word of God. இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தை சொல்றோம். தீர்க்க தரிசிக்கு அந்த மெசேஜ் வருகிறது. ஒவ்வொரு ஏஞ்சலா வந்து ஒரு மெசேஜை ரிவீல் பண்ணும் பொழுது, ஒரு சீலை ரிவீல் பண்ணும் பொழுது அவருக்கு அது அதிக பேர்டனை ஏற்படுத்துது. அவர் வந்து அந்த அந்த மெசேஜை ப்ரீச் பண்ணும் பொழுது அந்த பேர்டன் அவரை விட்டு போய்விடுது. அவர் வந்து அந்த மலையில போய் அங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு செய்தியை தர வேண்டும். அது அங்கே அங்கே செய்தி அப்படியே அவருக்கு வருது, அவர் மைண்டில் அப்படியே வருகிறது. பின்பு பைபிளை பார்க்கிறார், அந்த செய்தி வந்தோடனே அந்த தலைப்பு வருகிறது, அதை அவர் சொல்ல வேண்டும் என்று அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு உண்மையான பிரீச்சராக தான். சும்மா எதோ படிச்சுக்கிட்டு தீக்கு தேசி செய்தியை படிச்சுக்கிட்டு, சனிக்கிழமை ராத்திரி எதாவது படிச்சுக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு அதை வந்து எதாவது நாலு பக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அவன் தேவசமத்திலே காத்திருக்கிறான். அவனுக்குள்ள வேர்ட் ஆஃப் காட் இருக்கிறது, அவனுக்குள்ள தீர்க்கதரிசி ரெவலேஷன் இருக்கிறது, எல்லாமே பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுகிறது. ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது கத்தரங்க ரிவீல் பண்ணுகிறார், அந்த ஹெட்டிங் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணும் பொழுது, அந்த ரெவலேஷன் கொடுக்கும் பொழுது அது சொல்லாத வரைக்கும் அவனால இருக்க முடியாது. அல்லது யோனாவுக்கு அந்த வார்த்தை வருது, அவனுக்கு ஒரு பேர்டன் அங்க கொண்டு வருகிறது. கேரி த பேர்டன் ஆஃப் த பேர்ட் ஆஃப் த லார்ட். The burden of the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு ஒரு பாரத்தை கொடுக்குது. The prophets were carrying the burden of the word of the Lord. They are the only one carrying it. அவங்க தீர்க்கதரிசிகள் தான் அதை சுமக்கிறார்கள். அந்த காலத்துக்குரிய செய்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்தின் செய்தியை அவர்கள் போதிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு அதிக பேர்டன் ஏற்படுகிறது. It was heavy, weighty. அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது யோனாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அவன் போய் அவனுக்குள்ள அந்த பேர்டனை ஏற்படுத்துது. நினிவேல போய் அவன் சொல்லிட்டான்னா அந்த பேர்டன் அவனை விட்டு போய்விடுகிறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனை விட்டு விலகிறது. அது வரைக்கும் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்பொழுது வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறான், இனி வேலை போய் அதை சொல்லணும். ஆனா அவன் அங்க போகாம தர்சீசுக்கு போகிறான், ரன்னிங் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. தனக்கு கொடுத்த பொறுப்புணர்வை விட்டு அவன் விலகிறான். அவனுடைய மாம்சமானது, அவனுடைய மனசானது ஈசி ரோட தெரிந்து கொள்ளுது, அது லகுவான பாதையை தெரிந்து கொள்ளுது, கடினமான பாதையை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. சாட்டானிக் பிரின்சிபல் இருக்கிறது, காட்ஸ் பிரின்சிபல் இருக்கிறது. நம்ம காட்ஸ் பிரின்சிபலுக்கு கீழ்படியும். நம்முடைய சோல்ல காட்ஸ் பிரின்சிபல் இருக்குது, மாம்சத்துல சாட்டானிக் பிரின்சிபல் இருக்கு. மாம்சம் என்ன சொல்லுது, இன்னைக்கு ஜோமனாட்டா பரவாயில்ல, நாளைக்கு ஜோமனிக்கலாம். நாளைக்கு வந்தோம்னா நம்ம இன்னொரு நாள் ஜோமனா, அங்க போயிட்டோம் நம்ம இங்க போயிட்டோம், படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. ஆனா சோல் என்ன சொல்லுது, போ ஜோமன், நீ ஜோமன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ போய் தேவசமூகத்துல தனிப்பட்ட பராமா ஜோமன். நமக்கு வந்து இந்த சோல்ல வந்து அனாக்டிங் இருக்கிறது, இந்த மாம்சம் வந்து எப்பொழுதுமே இடையூறா இருக்கிறது. அதை நம்ம டெய்லி ஓவர் கம் பண்ண வேண்டும். நமக்கு சோல்ல பேர்டன் இருக்கிறது, நீ போ ஜோமன், நீ நல்ல ஊழியக்காரனா மாறு, நீ நல்ல விசுவாசியா மாறு, ஆவிக்குரிய பிரமா மாறு, டீப் கிறிஸ்டியனா மாறு, மேல்தாப்புல ட்ரெடிஷனலா இருக்காத, சர்ச்சுக்கு போன வந்தா அதே போதும் திருப்தி ஆயிராத. பாருங்க, அந்த எலெக்ஷன் நமக்கு இருக்கும் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம அபிதமா ஏவுவார். ஹல்லேலூயா. காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு போனான், ஆனா யோனாவும் அபிதமாக போகும்பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. காயின் சர்ப்பத்தின் வித்து, ஆனா யோனா தேவனுடைய வித்து. ஹல்லேலூயா. எலெக்ட் ஆஃப் காட், தேவனுடைய, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் தேவனால தெரிந்து கொள்ளப்படாதவன். அதனால அவனுக்கு வந்து ஆண்டவர் அவனை பழையபடி ரெடீம் பண்ண மாட்டார், அவனுக்கு ரெடெம்ப்ஷன் கிடையாது. ஹி வாஸ் அன்ரெடீமபிள், செர்பன் சீடவன். ஆனா ஏன் யோனா அப்படியாப்பட்டவன் கிடையாது, ரோம் யோனா வந்து எலெக்ட் ரெடீமபிள். ஹல்லேலூயா. அவன் ஈசி ரோட தெரிந்து கொண்டு அவன் நினிவேக்கு போனாலும், ஆனா என்ன சென்றால் அவன் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். If he run away, God will have to get him back in line. கத்தர் வந்து அவன் வந்து ஓடினாலும், தேவசமூகத்தை விட்டு ஓடினாலும், கத்தர் அவனை மறுபடியும் அந்த வார்த்தைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டால் நீங்கள் விழுந்து போக முடியாது. ஹல்லேலூயா. கத்தர் எப்படினாலும் வார்த்தையில கொண்டு வருவார். இங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், நம்ம மெசேஜ்ல இருக்கிறோம், நம்ம ப்ராபர்ட்டை பிலீவ் பண்றோம், நம்ம ரேச்சர்ல பேர போறோம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், நம்ம எலெக்ட். அப்படி சொல்லல, நீ எலெக்டா இருந்தா உன்னை சரியான பாதையில கொண்டு வருவார், உன் தவறான பாதையில இருந்து சரியான பாதையில கொண்டு வருவார். நீ உன் தவறான பாதையிலே கடைசி வரைக்கும் போனா நீ எலெக்ட் கிடையாது. பாருங்க எப்படி வழக்கம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு மனுஷனை உண்மையிலே தேவன் தெரிந்து கொண்டால் அவன் பின்வாங்கி போனாலும் மறுபடியும் வருவான், அவனை வந்து அவனுடைய கிரியைகள் அவனை வெளிப்படுத்தும். அவன் திருப்பி வரலன்னா, நம்ம சில வருஷங்கள் பார்க்கும் பொழுது அவன் திருப்பி வரலன்னா இவனை வந்து எலெக்ஷன் இவனுக்கு இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிட்டு இன்னும் பாவத்திலே நீடிக்கிறான், இவனுக்கு எலெக்ஷன் இல்லை. சர்ப்பத்தின் வித்து இவன், அவன் கொஞ்ச காலத்துக்குள்ள உணர்வடைஞ்சு மறுபடியும் வந்துட்டான்னா அவன் எலெக்ஷன். அதே போல யோனா தேவசமூகத்தை விட்டு விலகினான், பின்பு ஆண்டவர் மறுபடியும் அவரை பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வருகிறார், அவனை விடல, அவன் எலெக்டா இருக்கிறான். Even though you would get his perfect will, permissive, நீ வந்து நம்ம நம்ம அனுமதிக்கு சித்தத்துல போனாலும், கொஞ்ச காலம் அனுமதிக்கு சித்தத்துல போனாலும், கர்த்தர் என்ன செய்வார் என்றால் மறுபடியும் அவருடைய பெர்ஃபெக்ட் வில்ல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நினிவேக்கு போறது பெர்ஃபெக்ட் வில், தர்சீசுக்கு போகுது பெர்மிசிவ் வில். கொஞ்ச காலம் அவன் பெர்மிசிவ் வில்ல போனாலும் கர்த்தர் அவனை வந்து அவங்க பெர்ஃபெக்ட் வில்ல கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவன் எலெக்ட் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கொஞ்ச காலம் அவன் பெர்மிசி வில்ல, தன்னுடைய சுய சித்தத்தின்படி போனாலும் கர்த்தர் அவனை பரிபூர்ண சித்தத்துக்குள் கொண்டு வருவார். டெய்லி நமக்கு அதுதான். பாவத்துல போறதுக்கு அடையாளம் இல்லை, இது நினைவைக்கு போறது, தர்சீசுக்கு போனது பாவத்துக்கு போறதுக்கு அடையாளம் இல்லை. நீ ஏசு விட்டு நீ வார்த்தையில இருப்பியா பாவத்துக்கு போறியா, அப்படி சூசிங்க கிடையாது. சிலர் அது வந்து அப்படி கம்பேர் பண்ணா அது தப்பு, அது சரியா சூட்டபிள் ஆகாது. பெர்மிசி வில் படி போறியா, அது வந்து பெர்ஃபெக்ட் வில் படி போறியா. நீ தேவனுடைய சித்தத்தை செய்யறியா, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு போறியா? அதுதான் அங்க சூசிங் இருக்கு. நம்ம டெய்லி அந்த சூசிங் தான். நம்முடைய ஓன் வே இருக்குது, காட்ஸ் வே இருக்குது. அது பெர்ஃபெக்ட் வில், இது பெர்மிசிபிள். நம்ம பெர்மிசிபிள் படி போவ அல்லது பெர்ஃபெக்ட் வில்ல தான், அதாவது நினைவேயா அல்லது நம்முடைய பெர்மிசிபிள் அனுமதிக்க சித்தத்தின் போனா காட்ஸ் பிரசன்ஸ் இருக்காது. அது ஈஸி வேயா இருக்கலாம், ஆனால் அங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருக்காது. ஐ வாண்ட் டு பி இன் யுவர் பிரசன்ஸ். நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஐ ஃபாலோ யுவர் பெர்ஃபெக்ட் வில். ஹல்லேலூயா. உம்முடைய பரிபூரணம் எவ்ரி டே. யோனாக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டும், நினைவேயா அல்லது தர்சீசா, பெர்மிசிவில்லா அல்லது பெர்ஃபெக்ட் வில்லா என்பதை ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க ஜபத்துல வைக்க வேண்டும். இது ஆண்டவரே நம்முடைய சித்தமா, இதுக்கு காலமும் சமயமும் இப்பொழுது வந்திருக்கிறதா, நான் இதை செய்யலாமா? நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எப்படியாயிலும் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் கடமைப்பட்டிருக்கிறார். தாவீது ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தண்டை நான் பிடிப்பேனா, அதுக்கு நான் யுத்தம் பண்ண போகலாமா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார், பல விதத்தில் அவங்க வெளிப்படுத்தினார். ஆமென்.
ஆமென்.
இன்றைக்கும் தேவன் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார். நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார். அதனால பாவத்துல போவதா வார்த்தையில நிக்கதா அந்த சூசிங் இல்ல. நம்ம பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், திருப்பி நம்ம பாவத்துக்கு போறது இல்ல. ஆனா நம்ம பெர்மிசிபிள் படி போக முடியும், நம்ம சுயபுசமா அது செய்ய முடியும். என்ன நல்ல ஆவிக்குரிய சகோதரன் என்ன இப்படி இருக்கிறாரு, அவரு பெர்மிசிபிள்ல போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள்ல உணருவாரு, அவர் எலெக்ட் ஆஃப் காடா இருந்தா உணருவாரு. ஆமே. நமக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, காட்ஸ் அத்தாரிட்டி இருக்கிறது, அதுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பவுமே அந்த அத்தாரிட்டி இருக்கிறத நம்ம நினைக்கணும். நம்ம வந்து ராஜா, நம்ம புருஷனா இருக்கிறோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். மனைவி நமக்கு அடிமை, எல்லாருக்கும் என்னதான், நான் தான் ராஜா, எனக்கு மேல எந்த அத்தாரிட்டியும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு மேல கத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுப்ரீம் அத்தாரிட்டிக்கு we are submissive to the authority. Hallelujah. அப்படி நம்ம submissive to the authority ல நம்ம இருந்தா சாத்தான பார்த்து நீ போன்னு சொல்றதுக்கு நமக்கு அத்தாரிட்டி இருக்கு. நீங்க ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். எது அது மேல? சாத்தான் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். நூற்றுக்கு அதிக அதான் சொல்றான். மத்தேயு 8 அதிகாரம் 9 10 வாசிக்கலாம்.
100 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான்.
இங்க பாருங்க, 100 விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவன் ஒரு ரோமன் சென்ட்ரியன், ரோமன் வந்து 100 மிலிட்ரியில் இருக்கிறான். அவனுக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறான். ரோமன் பட்டாலியனை சேர்ந்தவன். அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவர் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, நான் வாரம் உன் வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீர் என் வீட்டுக்கு வரைக்கும் நான் பாத்திரவான் கிடையாது. நீ இங்கிருந்தே ஒரு பாத்திரம் சொன்னான், என் வேலைக்காரன் சுகமாவான். எப்படின்னா, நான் வந்து ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், எனக்கு மேலே ரோம கவர்மெண்ட் இருக்குது, சீசர் இருக்கிறார். அந்த சீசர் ராயனுக்கு கீழே நான் இருக்கிறேன், எனக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது. எனக்கு கீழே நான், எனக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்படுது. 100 பேர் இருக்கிறான், ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை வானா வாரான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தும் எனக்கு என்ன அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களும் இருக்கிறாங்க, 100 பீப்புள் இருக்கிறாங்க. ஒருவனை போன்னு சொன்னா ஒருத்தனை போறான், ஒருத்தனை. நீர் வந்து என்னன்னா, உம்ம அதிகாரத்தின் கீழே எல்லாமே இருக்குது. இந்த வியாதிய போன்னு சொன்னா இங்க இருந்து சொன்னாலே அது போயிரும். You speak the word. You have such a powerful thing. Says you just speak the word. நீர் வந்து வார்த்தை சொன்னா போதும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த சுப்ரீம் அதாரிட்டியை நம்ம பிலீவ். இப்போ நான் பாஸ்டர்னா நான் தனிக்காட்டு ராஜா மாதிரி கிடையாது, எனக்கு மேலே ஒரு சுப்ரீம் அதாரிட்டி இருக்குது. அல்லேலூயா. அந்த அத்தாரிட்டிக்கு நம்ம சப்மிஸ் பண்ணும் பொழுது பிசாசு, எனக்கு கீழே இருந்துச்சா பிசாசு இருக்கு, பிசாசை பார்த்து போனா அது போகும். அல்லேலூயா. நம்ம வந்து அந்த அதிகாரத்தை, நமக்கு மேல இருக்க அதிகாரத்தை நம்ம ரெகனைஸ் பண்ணோம். அந்த அதிகாரம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்பட்டு இருந்தா நமக்கு கீழே இருக்கிறதுக்கு, அவங்க கீழே இருக்க வேலை நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, போனா போவோம். ஹல்லேலூயா. the authority in your life over Satan. Satan mele ungalku adhigaram vendum endral neenga deva adhigarathukku devunde adhigarathukku keelpettirukka vendum adha nuthukadhi solra naan adhigarathukku or keelpettirukra enakku keela ane jendal irukravanga irukra avanga mele enakku adhigaram irukku namakku keela pisas irukra பலவிதமான சிச்சுவேஷன் இருக்கிறது, பல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் டெபிள்ஸ். ஆனா நம்ம அந்த அதிக பரம அதிகாரத்துக்கு கீழ்ப்படுந்த இத பார்த்து போனா அது போகும். இயேசு கிறிஸ்து நாமத்துல போபிசாசு கண்டிப்பாக போகும். ஹல்லேலூயா. ஜோனா அதை ரெகனைஸ் பண்ணல, நமக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, அந்த அத்தாரிட்டியை நம்ம மீறி போக கூடாது. நம்ம அந்த அத்தாரிட்டிக்கு கீழே இருந்தோம்னா சப்மிசிவ். அந்த அத்தாரிட்டி என்ன சொல்லுது? கோத்தி நினிவே, நீ கோத்தி நினைவேக்கு போனா, அங்க நீ நினைவேக்கு போனா உனக்கு அங்க பிரசன்ஸ் இருக்கும், நீ சொல்றதுபடி நடக்கும். நீ அந்த நினைவே ஜனங்களை ஓவர் கம் பண்ண முடியும், அந்த ராஜாவை ஓவர் கம் பண்ண முடியும், உன்னை யாரும் ஓர்க்கணும். ஏன்னா நீ ஒரு அத்தாரிட்டி கீழே இருக்கிற, அந்த செஞ்சூரியன் வந்து ரோம ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறான், ரோம சக்கரவர்த்தி ஆளுகையில் இருக்கிறான். அந்த ஆளுகை அவன் ரெக்கனைஸ் பண்ணுகிறான், நான் வந்து ஐ ஆம் அண்டர் த அத்தாரிட்டி, எனக்கு கீழே எனக்கும் பவர் இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? சொன்னா போனோம், நீர் உமக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. சிலர் வந்து தங்களுக்கு பெரிய அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்குது, நாட்டு தலைவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கு தான் அதிகாரம் இருந்த மாதிரி உடனே நைட்ல கட்டில போடுது, பணம் ஒன்னும் ஜல்லுபடி ஆகாது. உனக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கு. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன செய்யறான் ஒவ்வொரு மனுஷனும், என்ன செய்யறான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகள் என்ன செய்யறாங்க, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறார். அவர் வந்து என்ன, மனுஷன் வந்து தன்னிச்சையா போகும் பொழுது அவனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. ஆனா அந்த அதிகாரத்துக்கு சப்மிஸ் பண்ணா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம சொல்லுக்கு பிசாசு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. நினிவே வாஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில், தர்சிஸ் வாஸ் காட்ஸ் பெர்மிசிவில். யோனாவுக்கு வந்து என்ன, பெர்மிசிவில் பெர்ஃபெக்ட் வில் அவனுக்கு முன்னாக இருக்கிறது. அவன் அந்த அத்தாரிட்டியை அந்த அவன் வந்து ரெகனைஸ் பண்ணனா, அவனுக்கு மேல அத்தாரிட்டி காட்ஸ் வேர்ட் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, அதுக்கு அவன் சப்மிட் பண்ணா நினிவேக்கு போவான். அதுக்கு சப்மிட் பண்ணனா இவன் இஸ்தம்போல போகும் பொழுது இதோ இவன் வாழ்க்கையில சக்சஸ் வராது. நம்ம என்ன செய்யறான் என்றால், தன்னுடைய வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் லீவிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுவதனாலே என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, என்ன விளைவு ஏற்பட்டது. அவனால அங்க அந்த கப்பலில் குழப்பம் ஏற்பட்டது, கொந்தளிப்பு ஏற்பட்டது, அவனால தான் அந்த பிரச்சனை. கடைசியில் அவனை கடல்ல அங்க கப்பல தூக்கி போடும் பொழுது என்ன செய்யறான், மீனின் வயிற்றுல இருக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான், யோனா 3:5 வாசிக்கலாம்.
அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து,
யோனா 3:5,
தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது.
தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. The waters compassed me about, even to the soul. The death closed me around about, and the weeds were wrapped about my head. என்ன சொல்லுகிறான், the weeds were wrapped about my head. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மீன் அவனை விழுங்கிட்டு கடலின் ஆழத்துல போகுது. மீன் வந்து கடல் பாசியை நிறைய சாப்பிடும். அந்த கடல் பாசியெல்லாம் மீன் நிறைய சாப்பிட்டுருக்குது. இப்ப மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த கடல் பாசியெல்லாம் இவன் தலையை சுத்திக்கிட்டு, அதனால கடல் பாசி தலையை சுத்தி கொண்டு அப்படி இருக்கிறது. அவனை ட்ராங்கிள் பண்ணி விட்டது, அவனை சுத்தி விட்டது. அதே போலதான் ஒரு மனுஷன் வந்து ஈஸி ரோடா இருக்குன்னு போனா கடைசியில சிக்கல்ல கண்ணியில போய் மாட்டிக்கிடுவான். அவனுக்கு கடன் பிரச்சனைகள், அவனுக்கு வியாதி பிரச்சனைகள், வாழ்க்கையில துக்கங்கள். என்ன, நீ ஈஸி ரோட போனா கடைசியில நீ சுத்தி கடல் பாசி உன்னை சிக்கிக்கிட்டு நீ பல கண்ணியில மாட்டிக்கிட்டு எழும்ப முடியாம இருப்பான். நீ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்தா அந்த மாதிரிலாம் வராது. நினைவேக்கு போனா அந்த மாதிரிலாம் வராது. நீ வந்து என்ன செய்யணும், நீ டிராசிஸுக்கு போகும் பொழுது கடைசியா என்ன ஏற்பட்டது, கடல் பாசி உன் தலை, பல கண்ணிகளிலும் பல சிக்கலையும் பல குழப்பத்திலையும் பல ப்ராப்ளங்களிலும் உன் லைஃப் சிக்கிக்கிடும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் நல்லது. அது ஒரு ஈஸி ரோடா இருக்கிறது. நீ கடைசியில கண்ணியில மாட்டிக்கிடுவா. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. God is calling your life to Nineveh. ஆண்டவர் நம்ம வந்து நினைவேக்கு போக முடியாது சொல்லுகிறார். நீ வந்து ராப்சருக்கு நீ போக வேண்டும். நீ வந்து உனக்கு ஒரு காட்ஸ் ப்ரொவைடட் வே மெசேஜாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உனக்கு ஒரு பேர்டனாக இருக்கிறது. நீ அதை அறிவிக்க வேண்டும். நீ இயேசு கிறிஸ்து கண்டு சேவை செய்ய வேண்டும். உன்னுடைய பிளேஸ் வந்து நினைவேக்கு நீ போக வேண்டியது. ஆனால் அவன் பெர்மிசி வில் படி போகும் பொழுது கெட் யுவர் லைஃப் டேங்கிள் இன் சீவீடு. அது வந்து கடல் பாசிகளாலே சுற்றி கொள்ளப்பட வேண்டும், சுற்றி கொள்ளப்படும். அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. பின்வாங்கி போனவர்கள், கர்த்தருடைய வார்த்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ஃபால்ஸ் டாக்டரின்ல போனவங்க, உலகத்தை நோக்கி போனவருடைய லைஃப் எல்லாமே அது குழப்பம் சிக்கல். டோன்ட் கெட் இன் டு இஸ் பெர்மிசிபிள். அவனுடைய எனர்ஜெனல் நீங்க வந்து பெர்மிசிபிள் படி போகக்கூடாது. அது ஈஸியர் ரோடாக இருக்கலாம். நினைவே வந்து பெர்ஃபெக்ட் வில்லா இருக்கிறது. அங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நினைவேக்கு போனா அங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருந்திருக்கும். ஆண்டவரே எனக்கு உம்முடைய என்ன வந்து உம்முடைய பிரசன்ஸுக்குள்ளாக இன்னும் அதிகமாக நடத்தும் ஆண்டவரே. ஐ நீட் த மோர் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. மோர் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னம் அதிக வேண்டும் என்று விரும்பும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? ஆமென். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக விரும்புகிறோம். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலக நமக்கு விருப்பம் இல்லை. கடைசியா விலகுனா என்ன செய்யும்? கடைசியா முடிவாக அல்டிமேட்லி சிக்கல்ல போய் மாட்டணும். அல்டிமேட்லி இட் இஸ் நாட் அ ஈஸியர் வே. அது ஈஸியான பாதை கிடையாது. இட் டிட் டர்ன் அவுட் ஈஸி. அது வந்து ஈஸியா மாறாது. ஒருத்தர் சொந்த வாழ்க்கையில போலாம் இன்னைக்கே, நீ சர்ச்சை விட்டு போகலாம் இன்னைக்கே, வார்த்தையை விட்டு விலகலாம். அது உனக்கு இன்னைக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா கடைசியா அது வந்து உன்னை சிக்கல்ல மாறாது. ஈஸியான வழி கிடையாது. அநேகர் அவிதமாக செய்வார்கள். அவிசுவாசி போய் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க, அப்பொழுது சபையை விட்டு போயிருவாங்க. அவங்க அவிதமாக எல்லாம் செய்வாங்க. கண்ணியில சிக்கல்ல போய் மாட்டிக்கொள்ளுவாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவிசுவாசிய மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க, கண்ணியில சிக்கல்ல போய் மாட்டிக்கிடுவாங்க. இதெல்லாம் அவங்க அந்த நேரத்தில் ஈஸியர் வேயா இருக்கலாம். ஆனா முடிவாக அது கண்ணி சிக்கலுமா மாறும். சீவீட்ஸ் அவங்களுடைய தலையை சுத்திக்கிடும். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூசிங் ஹிஸ் பிரசன்ஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நான் இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஹல்லேலூயா. சூசிங் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வேண்டும். என்ற செய்தியில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 60வது பேராகிராஃப்ல, யூ ஜஸ்ட் காண்ட் சே நியூட்ரல். நம்ம நியூட்ரலா இருக்க முடியாது. ஒன்னு நினைவேக்கு போகணும், இல்ல டர்சிஸ் போகணும். ஒன்னுக்கு போகாம அப்படியே இருக்க முடியாது. யூ காண்ட் ஜஸ்ட் சே நியூட்ரல். ஒன்னு நீங்க அதை ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் அதை விட்டு வேலைக்கு போகணும். ரெண்டுல ஒன்னு செய்யணுமே ஒழிய நியூட்ரல் கிடையாது. யோனா ஒன்னு தர்சீசுக்கு போகணும் அல்லது நினைவேக்கு போகணும், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அவனத்துல வந்து விட்டது. மெசேஜ் அதாக அவர் வந்து விட்டது. அது அவன் மேல அந்த பேர்டனா இருக்குது. அது சுமந்து கொண்டிருக்கிறான். அதை போய் அங்கே இறக்கி விடணும். அங்க போய் பிரசங்கம் பண்ணணும். நினைவேல போய் பிரசங்கம் பண்ணணும். அது ஹார்டர் வே. ஆனால் அது பெர்ஃபெக்ட் வேயா இருக்கிறது. பெர்ஃபெக்ட் வில்லா இருக்கிறது. அங்கே காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிறது. தர்சீசுக்கு போனா அது ஈஸியர் வேயா இருக்கும். கடைசியா கடல் பாத்தி எல்லாம் சுத்தி கொள்ளும். அது வந்து அல்டிமேட்லி டின் ஈஸி வே. அது வந்து என்ன சொன்னால் அது ஈஸி வே அல்ல. அது வந்து கண்ணிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிவிடும். நியூட்ரலா இருக்க முடியாது. சிலர் நியூட்ரலா இருக்கிறாங்க. எப்படியும் கீழ்ப்படியும் மாட்டாங்க. அவன் தலையை கூட ஆட்ட மாட்டான். சத்தியத்தை சொன்னோம்னா அப்படியே இருப்பான். ஆலோசனை சொன்னா தலையை கூட ஆட்டுறது கிடையாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது. திருந்துறதும் கிடையாது. ஆவி அமைஞ்சால் அப்படி வந்து நான் வந்து சர்ச்சைக்கு வராமலும் இருக்கிறது கிடையாது. சர்ச்சைக்கும் வர்றது, ஆனால் திருந்ததும் கிடையாது. இவன் நியூட்ரல்ல இருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறார், யூ கான்ட் ஸ்டே நியூட்ரல். அப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு அசைவு ஒரு மாற்றம் வராது. அதே சமயத்தில் சர்ச்சை விட்டும் போறதில்லை. இது என்ன, இது இப்படி இருக்க முடியாதுன்னு பிரதப்ப சொல்லுகிறார். அவங்க வந்து என்ன ஜெனரல், ஒன்னு வந்து ரன்னிங் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அல்லது ஃபேஸ் த சிச்சுவேஷன். அந்த சூழலையை நம்ம இன்னைக்கு சந்திக்க வேண்டும். ஆமே
ஆமே.
எந்த சூழலையும் நம்ம சந்திக்க வேண்டும். நம்ம நியூட்ரலா இருக்கக்கூடாது அல்லது விலகி ஓடக்கூடாது. நினைவேக்கு போனா நினைவேக்கு போக வேண்டும். ஆமே. அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கும். ஆமே. நம்ம வந்து நியூட்ரலா இருக்கணும். ஒண்ணுமே செய்யாம எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் இன்னும் மந்தமான நிலையில இருப்பது. அந்த ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுவதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று பிரதர் பிரணாம் அங்கே சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னுடைய பிரசன்ஸ்லே நான் டெய்லி வாழ வேண்டும். ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். காலையில் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணும், இன்னைக்கு நான் உம்முடைய பிரசன்னத்திலே வாழ விரும்புகிறேன். உலகம் மோசமாக தான் இருக்கு, அதன் மத்தியிலேயும் நம்ம காட்ஸ் பிரசன்ஸில் வாழ முடியும். நான் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வேண்டும், அதை விட்டு நான் விலகக்கூடாது. எல்லா காரியங்களையும் ஃபேஸ் பண்ணதுக்கு எனக்கு தைரியத்தை தாரும். நான் ஒவ்வொரு ப்ராப்ளங்களையும் ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்க எனக்கு கிருபை. எனக்கு இந்த மெசேஜ் அதை அவரை கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு பேடனாக இருக்கிறது, நான் வந்து உமக்கென்று ஒரு சேவை செய்ய வேண்டும். நான் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று நீர் என்னை லீட் பண்ணுகிறீரோ அவங்களுக்கு சொல்லும்படியாக உமக்கு சேவை செய்வதற்காக இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே என்னை பயன்படுத்து. மோசே என்ன சொல்லுகிறார், யாத்ராம 33:14-15 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பாவத்தை செய்து விட்டார்கள், பொன் கண்டுகுடி நமஸ்கரி விட்டார்கள், நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், மோசே என்ன சொல்லுகிறான், இதோ உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கூட்டி கொண்டு போகணும். உம்முடைய பிரசன்ஸ் இல்லாம நாங்க இந்த இடத்த விட்டு போகமாட்டோம். நாங்க ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணணும்னா உங்களுடைய பிரசன்னம் வந்துகிட்டே இருக்கணும். அது பில்லர் ஆஃப் ஃபயரா இருக்குது, அது ஆர்க் ஆஃப் த கவெனன்ட்டா இருக்கிறது. ஆர்க் ஆஃப் த கவெனன்ட் பில்லர் ஆஃப் ஃபயர் அதுக்கு அடையாளமா இருக்கிறது. எங்களுக்கு கூட உங்களுடைய பிரசன்ஸ் வர வேண்டும். நாங்க வந்து கானான் தேசத்துக்கு போகும் வரைக்கும் அந்த பிரசன்ஸ் எங்களை விட்டு விலகக்கூடாது. உங்களுடைய ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தீ அண்ட் ஐ வில் கிவ் தீ ரெஸ்ட். உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரே நீ உம்முடைய பிரசன்னம் வரலன்னா இதை விட்டு நாங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேன். பார்த்தீங்களா, தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளோ அவசியமாக இருக்கிறது என்பதை அந்த மோசஸ் உணர்ந்தான். அந்த மோசஸுடைய ஜெபம் என்னவென்றால், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எத்தனை பேர் காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம லைக் பண்ணுறோம். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான், காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். The first thing that you ask God for his presence. நம்ம தேவனுடைய கேக்குது, ஆண்டவரே என்னுடைய பிரசன்னம் இருக்கணும். நீர் எங்களோடு கூட இருந்தால், one man with God is majority. ஒருத்தரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. உலகமே நமக்கு தூரமாய் வந்தாலும், எந்த பவர் நமக்கு தூரமாய் வந்தாலும், எந்த சக்திகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. We are living in the presence of God.
Amen.
அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வாழ்ந்தார்கள். அவங்களுடைய லைஃப் வந்து விக்டோரியஸா இருந்தது. சாத்தான் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு சச்ச பவர், அவங்களுக்குள்ள விதமான ஒரு பவர் இருந்தது. காரணம் என்னவென்றால், they were living in the presence of God. மோசஸோடு தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அவனுடைய முகமே ஷைனிங்கா மாறிவிட்டது. அவருடைய பிரசன்னத்திலே அவன் வாழ்ந்தான். 40 வருஷமாக அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தான். அதே போல நம்ம ராப்சர் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். We want more of the presence of God. Hallelujah. அவருடைய பிரசன்ஸ் நமக்கு அதிகமாக வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நம்ம இருக்க வேண்டால், go to Nineveh, God's provided place-க்கு போ. எந்த இடத்துக்கு சொன்னாராங்க, don't go to Tarsis. உன் ஈஸி ரோட தெரிந்து கொள்ளாத, பெர்மிசிவில் தெரிந்து கொள்ளாத. ஓ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, go to Nineveh and preach against it. நீ அதற்கு விரோதமாக பேசு. நம்ம இன்னைக்கு வந்து இந்த பொல்லாத உலகத்திலே உலகம் விழுந்து போற நிலையிலே விதமான இந்த உலகத்திலே கொடிய காலத்திலே நாம இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர் அந்த பிரசன்ஸை ஏற்படுத்துகிறது. அது நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது நமக்கு சந்தோஷம், போராட்டத்தின் மத்தியிலே சந்தோஷம். நம்முடைய ஃபேமிலியிலே அந்த பிரசன்ஸ் இருக்கும் என்றால் ஃபேமிலியிலே சண்டைகள் வராது. புருஷ மனைவிக்கு நல்லத்தில் வாக்குவாதங்கள் வரும். ஏனென்றால் ஒருத்தர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. நம்ம வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாமா? நம்ம வீட்டில் கத்துடைய பிரசனை இருக்கணும், சமாதானம் இருக்கணும். கத்துடைய பிரசனை இருந்தால் அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே அன்பு இருக்கும், அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும், தவறுகளை ஒத்துக்கொள்கிற சுவாபம் இருக்கும். ஒருவருக்கு ஒரையில ஒருவருக்கு ஒருவருக்கு அறிக்கை செய்யுங்கள், அப்பொழுது ஹீலிங் வரும். நீங்கள் சொசமடையும்படிக்கு ஒருவருக்கு ஒரையில ஒருவருக்கு அறிக்கை செய்யுங்க. புருஷ மனைவி ஒருத்தருக்கு ஒரையில ஒருத்தருக்கு அறிக்கை செய்யுங்க. நான் செஞ்சது இது தப்பு தான், நான் சொன்னது பொய் தான், நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், நான் இப்படி கோபப்பட்டது தப்பு தான், நீ அறிக்கை பண்ண. அப்போ தேவ சமாதானம் இருக்கும், காட்ஸ் பிரசன்ஸ் அந்த வீட்டில் இருக்கும். அங்க சண்டைகள் ஏற்பட்டிருந்தால் காட்ஸ் பிரசன்ஸ் இருக்காது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் காட்ஸ் பிரசன்ஸ் வேணும், நம்முடைய சபையில காட்ஸ் பிரசன்ஸ் வேணும், நம்முடைய நம்முடைய இதயத்தில் காட்ஸ் பிரசன்ஸ் வேணும். அப்பொழுது பேரின்பம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 16:10 வாழும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த ஜீவ மார்க்கத்திலே நம்ம வரும் பொழுது, the word of God, the message of the hour நமக்கு வரும் பொழுது, God's presence, நம்ம எங்க போனாலும் அங்க God's presence. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம், மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நம்மளா ஜெபம் பண்ணோம். காயினும் யோனாவும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டு பேரும் தேவசமத்தை விட்டு விலகினாலும் காயின் திரும்ப தேவசமத்துக்கு வரவில்லை. ஆனால் யோனா மறுபடியும் தேவ பிரசனத்துக்கு வந்துகிறான். அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். He was an redeemable attribute. ஆனால் காயின் unredeemable attribute. அவன் மீட்கப்பட முடியாது. Serpent seed. ஆனால் யோனா தேவனுடைய தீர்க்க தரிசி, elect of God. ஆண்டவர் அவனை வந்து மறுபடியும் அங்கே நினைவை கொண்டு வருகிறார். கொஞ்ச காலத்துக்கு அவன் பெர்மிசிவ் இல்லை போனான், ஒரு அனுபவத்தை பெறுகிறான். கடல் பாசி அவனுடைய தலையை சுற்றி கொண்டது. அதுதான் அதனுடைய கான்சிக்வன்சஸ். அதுதான் தேவ சமூகத்தை விட்டு வார்த்தையை விட்டு விலகிறவர்களுடைய முதல்ல அந்த ரோடு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் கடைசியாக அந்த கான்சிக்வன்சஸ் என்னவென்றால் கடல் பாசி அவனை சுற்றி கொண்டு கழுத்தை இருக்குகிறது. அங்குமிங்கும் அசைய முடியாதபடி திணறுகிறான். அதுதான் திக்குமுக்காடான ஒரு நிலைமைக்கு போவது. ஆனால் அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சமூகத்திலே சமாதானம் உண்டு, அவருடைய சமூகத்திலே சந்தோஷம் உண்டு. அவருடைய பிரசன்ஸ் நமக்கு முன்பாக செல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அது கேனனில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது. அதே போல் நம்ம ராப்சரில் பங்கு பெறும்படியாக இந்த காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம லீட் பண்ணுகிறது. அந்த பரம தேசத்தை நோக்கி நம்ம லீட் பண்ணுகிறது. அந்த பாடி சேஞ்சை நோக்கி, ராப்சரை நோக்கி நம்ம வந்து இந்த பிரசன்ஸ் லீட் பண்ணுகிறது. அதனால் தான் மோசே சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு போகாதையும். உம்முடைய பிரசன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அவசியம், மிக மிக அவசியம். உம்முடைய சமூகத்திலே சந்தோஷம் உண்டு, ஜெயம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அவருடைய சமூகத்திலே என்ன சென்றால் சந்தோஷம் உண்டு. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. ஆமேன். அவர் சமூகமென் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. There is fullness of joy. In His presence there is fullness of God.
My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed, fullness of joy.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்நேரம் மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானித்து சூசிங் நினிவே ஆர் தர்சீஸ், யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது அவன் அப்படியாமல் சூஸ் பண்ண வேண்டிய நேரம், தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்தது. இன்னைக்கு எங்களுக்கு மெசேஜ் அதாக வருவது, நாங்கள் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பரிபூர்ண சித்தத்தின்படி போக வேண்டும், உம்முடைய பிரசன்ஸுக்குள்ளே வர வேண்டும், அந்த லிட்டில் ரூமுக்குள்ளே வர வேண்டும், எங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக வேண்டும். உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், அங்கே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. மோசே உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தான், ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தான். உம்முடைய தீர்க்கதரிசி பிரதர் பிரணாம் உம்முடைய சமூகத்திலே வாழ்ந்தார், அவரோடு கூட நீர் பேசினீர், அவருக்கு தரிசனங்களையும் எல்லாம் வந்தவரே அங்களுடைய அந்த வல்லமையும் நீர் அருளினீர். அதே போல நாங்களும் ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய பிரசன்ஸில் அனுதினமும் ஜீவிக்க, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய, டெர்மிசி வில் படி போகாதபடி உம்முடைய பெர்ஃபெக்ட் வில்ல அனுதினமும் நிறைவேற்ற கிருபத்தார். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, அதிக விதமான பொல்லாப்பு நிறைந்த உலகத்திலே, சேட்டன் சேடன் வந்து இப்பொழுது கிளைமேக்ஸாக இருக்கிறது. அதன் மத்தியிலே நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிளேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீன், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீன். நாங்கள் அதிலே வாழ்கிறோம், உலகம் நாங்கள் வாழ்வதற்கு அது ஃபிட்டாக இல்லை, எங்களுக்காக மில்லினியத்தை வைத்திருக்கிறீன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அது பூமியிலே சாபிக்கப்படுவதாக. கர்த்தாவே, அங்கே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கும். இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரசன்ஸ் தந்திருக்கிறீர், உம்முடைய பிரசன்ஸ் தந்திருக்கிறீர், லிட்டில் பிளேஸ் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வாழ்கிற இடம் அவிதமாய் இருக்கட்டும், எங்களுடைய வீடு அவிதமாய் இருக்கட்டும், எங்களுடைய சபை அவிதமாய் இருக்கட்டும், எங்களுடைய ஹார்ட்டை எப்பொழுதும் உம்முடைய பிரசன்ஸ் ஃபில் பண்ணட்டும். நீர் எங்களை லீட் பண்ணுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களையும் மாற்றி போடும். ஒருவேளை யோனா போல அவள் தேவ சமூகத்தை விட்டு விலகி பல கண்ணியிலே சிக்கி இருந்தாலும் அவங்க தேவனுடைய எலக்ட்ரா இருப்பாள் என்றால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. யோனாவை அந்த மீனின் வயிற்றிலிருந்து விடுதலை ஆக்கினீர், அவன் மறுபடியும் அவனை நினைவே கொண்டீர், அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினான், அவன் இழக்கப்பட்டு போக முடியாது. கர்த்தாவே, அவனுக்கு எட்டர்னல் லைஃப் இருக்குது, அவன் எட்டர்னல் அட்ரிபியூட் ஆஃப் காட் ஆயிருக்கிறான். கர்த்தாவே, அவனை நீர் மீட்டு கொண்டீர், அவனை ஆண்டவரே உம்முடைய பிரசன்ஸில் மறுபடியும் கொண்டு வந்தீர். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்ஸை விட்டு விலகாத இப்படி எல்லாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபத்தார். சாத்தான் என்று எங்களை வஞ்சிக்காதபடி, சாத்தான் எங்களை திசை திருப்பாதபடி நாங்கள் ஸ்டே அண்டர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தின் கீழ் வாழத்தக்கதான அவிதமான கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு தருவீராக. அந்த சுலாக்கியத்தை தருவீராக, வசனத்தை கேட்ட எல்லோருக்கும் விதமான சுலாக்கியத்தை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டிக்கொள்ளும்.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.